லூக்கா 23 வசனங்கள் 4 முதல் 17 வரை. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடே சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்திற்குள்ளானவர் என்று அறிந்து, அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதனிடத்திற்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும், அவரால் செய்யப்படும் அடையாளத்தையும் பார்க்க வேண்டுமென்று இருந்ததினாலும், அவரை காணும்படி வெகுநாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக்கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடே கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்திற்கு தூண்டி விடுகிறனாக இருந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதனிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவான இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாயிருந்தபடியினால் அப்படி சொன்னான். தொடர்ந்து மத்தேயு 27 அதிகாரம் வசனம் 15 முதல் 19 வரை. காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாசனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பரபாசையோ, கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள்.
ஆண்டவருடைய விசாரணைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த ஒவ்வொரு விசாரணையும் ஒரு எதிர்பொருள் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஐரணி அப்படின்னுவாங்க இங்கிலீஷில். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் நியாயம் தீர்க்கிறவரை போய் இங்கே நியாயம் தீர்க்கிறத நம்ம பார்க்குறோம். பாவிகள் எல்லா பாவிகளையும், தன்னால் ரட்சிக்கப்படாத எல்லா பாவிகளையும் ஆக்கினை தீர்த்து நரகத்தில் தள்ளக்கூடியவரை போய் ஆக்கினை தீர்க்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். பரிபூர்ண நீதி உள்ள பாவமற்ற ஒரே குற்றமற்றவர் அவர். மோசமான குற்றவாளியாக தீர்க்கப்படுற ஒரு முரண்பாடை நம்ம பார்க்கிறோம். தேவன், பரிசுத்த தேவனுக்கு மிகவும் பிரியமாக இருந்தவர், மனிதர்களுக்கு, மனிதர்களால் மிகவும் வெறுக்கப்பட்டு மிக கொடுமையான தண்டனை கொடுக்கறத பார்க்கிறோம். இவங்க எல்லோருக்கும் ஜீவனை தருகிற அவருடைய ஜீவனை எடுக்கிற முயற்சியை நாம் இங்க பார்க்கிறோம். எல்லாரும் திருப்பி திருப்பி ஒவ்வொரு விசாரணையும் போக போக அவர் எவ்வளவு குற்றமற்றவர் என்று அதிகமாக எடுத்து காட்டினாலும், ஒவ்வொரு நீதிபதியும் அவர் குற்றம் இல்லாதவர்னு அறிவித்தாலும் கடைசியில மிக கொடுமையான மரண தீர்ப்பை அவருக்கு கொடுக்கறத பார்க்கும். ஒரு எதிர்பொருள் இன்னொரு எதிர்பொருள் எதிர்பொருள் அப்படியே தான் தொடர்ந்து வர்றத நம்ம இந்த காட்சியில பார்த்துட்டு வரோம். முதல் ரோமர் விசாரணை பிலாத்துக்கு முன்பதாக நடந்ததை நாம் போன வாரம் பார்த்தோம். அந்த விசாரணையினுடைய முடிவு, அவர் இந்த மனிதனில் ஒரு குற்றமும் காணேன், எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்து ரோம் பிரகாரமாக இவரில் ஒரு குற்றமும் காணேன்னு பிலாத்துடைய தீர்ப்பு வந்துருச்சு. பிலாத்துடைய கடமை ஒரு நீதிபதியாக என்ன, குற்றம் இல்லாதவர் அவரை ரிலீஸ் பண்ணணும். ஆனால் அந்த விசாரணை முடிந்த பிறகு, நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்க போன வாரம் நம்ம பார்த்தோம், ஒரு வரலாற்று பின்னணியை பார்த்தோம். பிலாத் இருக்கிற நிலைமை, அவருக்கு இன்னொரு பக்கம் இப்போ காண்டி ஏற்கனவே அவர் பல தப்புகள் பண்ணி அவர் மேல புகார்கள் சீசருக்கு, தன் மேல இருக்கிற சீசருக்கு ராயனுக்கு போனதுனால இன்னும் வேற ஏதாவது கலகம் ஏற்பட்டு ஒரு தப்பு அவர் மேல போயிருச்சுன்னா அவர் வேலை மாத்திரம் இல்லை அவர் தலை கூட போயிடும். அதுக்கு பயந்துகிட்டு அவர் நிக்கிறார் இல்லைங்களா. இப்பெல்லாம் ஜட்ஜஸ் சில பேர் இந்த கவர்மெண்ட் நமக்கு என்ன செய்யுமோன்னு பயந்துகிட்டு நியாயத்தை புரட்டுற மாதிரி இவர் புரட்டுற நிலைமையில அவர் இருக்கிறார். என்ன பண்ணுவார் அவரு, ஒரு பக்கம் அவர் அரசியல் வாழ்க்கையே முடிந்து போயிடும், இவருக்காண்டி இயேசுவை விடுதலை பண்ணி நிரபராதின்னு விடுதலை பண்ணினா இந்த தலைவர்கள் கலகம் ஏற்படுத்தி அவர் மேல கம்ப்ளைண்ட் போய் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இல்ல இயேசுக்கு மரண தீர்ப்பு கொடுக்கலான்னு பார்த்தா அவர்ல எந்த குற்றமும் இல்லை, அது அவரே பார்க்கிறாரு. எந்த அடிப்படையில் கொடுக்கறது, அவர் மனசாட்சி கூட ஒத்துக்காது, ரோமர் நீதி கூட ஒத்துக்காது அப்படின்னு ரெண்டு விதத்துல மாட்டிக்கிட்டு அவர் நிக்கிறாரு. அவர் என்ன செய்ய போறாரு என்பதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். 12வது வசனத்துல மத்தேயு 27 ஏற்கனவே பார்த்தோம். அவர் எடுத்துட்டு வந்து முன்னாடி நிக்க வச்சும் போது இந்த பரிசேர்கள் இந்த சன்னித்ரிய சங்கம் பயங்கரமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவர் மேல. ஆனா அவரோ அமைதியா இருக்கிறார். அதை பார்த்து இன்னும் பிள்ளாத்துக்கு ரொம்ப பயம், ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ குற்றமற்றவர்னு பார்க்குறோம், அவங்க மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுறாங்க, அவர் இவ்வளோ அமைதலாக இருக்கிறாரே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இவர் இப்போ தன்னுடைய அரசியல் தந்திரத்தை பயன்படுத்த முயல போகிறார். ஏன்னா இவரும் ஒரு அரசியல்வாதி இல்லையா. இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம்னுவாங்க இல்லைங்களா, பொலிட்டிக்கல் ட்ரிக்ஸ் ஆடி எப்படியாவது இந்த சூழ்நிலையிலேருந்து தப்பணும்னு பார்க்குறார். எந்த மாதிரி ஒரு கேம் ஆட போகிறாருன்னா, அவர் ரெண்டு பேரையும் சமாளிக்கணும். இப்போ இயேசுக்கு மரண தீர்ப்பு வரக்கூடாது, அதே நேரத்தில் இந்த தலைவர்களையும் திருப்தி செய்யணும். அது எப்படி செய்வது, அவர் அதை செய்வதற்கு செய்கிற மூணு முயற்சிகளை பார்க்க போறோம் இல்லைங்களா. அவர் ஒரு காம்ப்ரமைஸ்ன்னுவோம், அதை செய்யறாரு. மூணு முயற்சிகள் எப்படி, ஒன்னு ஏரோதுகிட்ட அவர் அனுப்பி தப்பிக்க பார்ப்பாரு, ரெண்டாவது அங்க இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு திருடன் கொலகாரன பரபாச வைத்து இயேசுவை விடுதலையாக்க பார்ப்பாரு, மூன்றாவதாக இயேசுவை வாரில் அடித்து தப்ப வைக்கலாமான்னு பார்ப்பார். இந்த மூணு முயற்சிகளை தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு முயற்சியிலையும் அவரை நெருக்க வருகிற இந்த தலைவர்களுடைய சூதையும் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேஸ் தொடர்ந்து பார்க்க பார்க்க நம்ம மத்தேயு நமக்கு என்ன பண்றாருன்னா, அவருடைய ரெண்டாவது முயற்சிக்கு போயிடுறாரு. அவர் முதல் முயற்சி ஏறுவதுக்கு அனுப்புனதை அவர் எழுதுறதில்ல வரல, அவருடைய காரணங்களுக்காக அது ஸ்கிப் பண்றாரு. அவருடைய ரெண்டாவது முயற்சி பரபாஸ் பயன்படுத்துறது தான். 15வது வசனத்துக்கு உடனே போயிடுறாரு மத்தேயு. அதனாலதான் நம்ம லூக்காக்கு போய் அவருடைய முதல் முயற்சியை படித்து கொண்டு இங்க திருப்பி வரலாம். லூக்கா 23:4 இருந்து நம்ம வாசிச்சோம், அதுல இருந்து நான் பாக்குறேன். இதான் அவருடைய முதல் முயற்சி என்ன. அப்பொழுது பிலாத்து, லூக்கா 23:4, அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனுக்கு நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றார். பாருங்க அதே காட்சி, அதே தான் லூக்கால வருது. இந்த சீன் சேம், ஒரு குற்றத்தையும் காணேன்ன உடனே அந்த மக்களுக்கு அந்த தலைவர்களுக்கு பயங்கரமா கோபம் வருது. என்ன பண்றாங்க பாருங்க, அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூத தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலங்கப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோட சொன்னார்கள். ரொம்ப வைராக்கியமா சொன்னா ஒருவேளை பொய் உண்மையிடும் அப்படின்னு சில பேர் வைராக்கியமா உணர்ச்சியா பேசுவாங்க, பொய்ய பேசுவாங்க, அப்படியே நம்புற மாதிரி, அப்படியே கண்டெல்லாம் தண்ணி வச்சுக்கிட்டு அப்படிலாம் சில பேர் பொய் பேசுவாங்க. அந்த மாதிரி வைராக்கியமா சொல்லி பாக்குறாங்க, உணர்ச்சியோடு சொல்லி பார்க்குறாங்க. அந்த மாதிரி உணர்ச்சியாக சொல்லும் போது நம்ம சில நேரங்களில் யோசிக்காமல் பேசிடுவோம். அந்த மாதிரி யோசிக்காமல் பிலாத்துக்கு ஒரு க்ளூவை கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? கலீலியான்ற வார்த்தையை சொல்லி விட்டுட்டாங்க. இவன் கலீலியா தொடங்கி இந்த இடம் வரைக்கும் தேசத்தையே கலகப்படுத்துகிறான். ஆஹா, பிலாத்துக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். கலீலியாவா அப்படின்னா உடனே பிலாத்து தலையில பல்பு டக்குன்னு எரியுது. ஒரு ஐடியா அவருக்கு வருது. கலீல் தப்பிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கிறவருக்கு அவங்க திடீர்னு ஒரு ஐடியா கொடுக்கறாங்க. கலீலியா, வா, என்ன சந்தர்ப்பம், என்ன பண்றாரு பிலாத்து? யாராவது வசனம், கலீலியா என்பதை பிலாத்து கேட்ட போது இந்த மனுஷன் கலீலேயனா என்று விசாரித்து அவன் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளவன் என்று அறிந்து, குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமில் வந்திருந்த ஏரோதனிடத்திற்கு அவரை அனுப்பினான். இவருக்கு என்ன தெரிஞ்சு, ஒரு கலீலேயன், இவருடைய ஊழியெல்லாம் ரொம்ப கலீலியாவை தான் நடந்திருக்குன்னும் போது இது ஏரோதனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவன், ஏரோதுடைய பிராந்தியத்துக்கு சேர்ந்தவன் என்பதை அறிந்து இது நல்ல எஸ்கேப். ஏன், இது என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைப்பா அப்படின்னு. இந்த ஏரோது, இது நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பல ஏரோதுகள் வருவாங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற. அதை பற்றி சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஒரு ஏரோது அப்பா ஏரோது, அவர் தான் ஏரோத் த கிரேட். அவர் வந்து ஒரு ஈசாவுடைய வம்சத்திலேருந்து வந்து ஒரு ஏதுமியன் அப்படின்ற ஒரு வம்சத்தில் வந்தவன். அவன் யூதன் இல்லை, ஆனால் ரோம் இடத்துல ஒரு நல்ல நல்மதிப்பை பெற்று, ரோமுக்கிட்ட ஒரு நல்ல இதை பெற்று, அவன் வந்து ரோம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பலஸ்தீனா கஷ்டமான தேசத்தை நீயே ஆளு எங்களுடைய சார்பாக அப்படின்னு அவனுடைய ஆளுகைக்கு கொடுத்துட்டாங்க. ரோமுடைய ஆளு தான், ஆனால் ரோம் சார்பாக இவன் ஆளுவான். இவனுக்கு இவன் ரொம்ப திறமையா ஆண்டதுனால அவனுக்கு பேர் கூட ரோம் என்ன கொடுத்துச்சுன்னா யூதர்களுடைய ராஜான்னு கூட பேர். இப்படி சந்தோஷமா ஆண்டுகிட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு மூணு பேர் எங்கேயோ ஞானிகள் சாஸ்திரிகள் வந்து யூதர்களுடைய ராஜா பிறந்திருக்கிறாரே எங்கேன்னு கேட்டாங்க. அவனுக்கு தூக்கி வாரி போடுச்சு. தான் அடுத்த மாசம் கிறிஸ்மஸ் கதையில எல்லாம் படிப்பீங்க இல்லைங்களா. தூக்கி வாரி போடுச்சு, நான் தானே யூதர்களுடைய ராஜா, இது யார் பிறந்திருக்கிறது எனக்கு சவாலாகன்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற குழந்தைங்கள்லாம் கூட சாவடிச்சிட்டான். அவர் தான் அப்பா, கிரேட் எரட். ஆனால் அவர் இறந்துட்டார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு மூணு நிறைய மகனுங்க, ஆனால் மூணு முக்கியம் தனக்கு பிடிச்ச மகனுங்களுக்கு அந்த தேசத்தை ஆளுகிற உரிமையை பங்கு போட்டு கொடுத்துட்டார். இந்த பக்கம் சவுத்தில் தன்னுடைய ஒரு மகன், அவனுக்கு அந்த தேசத்தை பங்கு போட்டு கொடுத்தாரு. ஒரு மகன், அவன் பேர் வந்து ஏரோத் அர்கிலியஸ் அப்படின்றவனுக்கு சவுத் ஏரியாலாம் நீ ஆண்டுக்கப்பா, இதுதான் ஜுடேயா. எருசலேம் மூணா பிரிச்சோம்னா இது இஸ்ரேல, ஜுடேயா இது சவுத், இங்கெல்லாம் ஜுடேயா, அங்கத்தான் டெம்பிள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ ஆண்டுக்கு அர்கேலியஸ் அப்படின்னு ஒரு மகனுக்கு கொடுத்தார், ஏரோத் அர்கேலியஸ் அவர். இந்த பக்கம் நார்த்துக்கு வந்து ஏரோத் ஆன்டிபஸ் அப்படின்றவர் அவருக்கு கொடுத்தார். இதில் நார்த்து ஏரோத் ஆன்டிபஸ் என்றவருக்கு கொடுத்தாரு. இந்த பக்கம் வந்து ட்ரெக்கோனிட்டைஸ் இட்டூரியான்னு மேப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதெல்லாம் அவர் ஆண்டார். இப்போ ஏரோது பிலிப், சாரி, இந்த பக்கம் அர்கிலியஸ், இந்த பக்கம் ஏரோது பிலிப்பு, நடுவில் இருக்கிற கலீலியாவை ஏரோத் ஆன்டிபஸ் ஆளும்படிக்கு கொடுத்துட்டார். மூணு மகன்களுக்கு மூணு பிராந்தியங்கள். ரோம் ஓகே, ரெண்டு மகன்கிட்ட கொஞ்சம் ஓகேவா இருந்தார். இந்த பக்கம் ஆளுகிற ஏரோத் ஆன்டிபஸ், ஏரோத் பிலிப்பு கிட்ட ஓகே. ஆனால் இந்த யூதேயா தேசம், எருசலேம், இந்த யூதருங்க ஆலயம் பரிசு அவங்களை ஆள்றது ரொம்ப கஷ்டம். அவங்க இந்த அர்கிலியஸ் சரியாக ஆளலை. அவங்ககிட்ட ரொம்ப டாக்ஸ் வசூலிக்கிறது, ரொம்ப இதை அடிக்கிறதெல்லாம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க, போய் ரோமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால இவங்க ஆள்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி இந்த அர்கிலியஸ் தூக்கிட்டார். ஏரோதுடைய ஒரு மகன் போயிட்டார், தூக்கிட்டு அந்த இடத்த ஆள்வதற்காக ரோம அதிபதிகள் கவர்னஸை நியமித்தாங்க. இந்த ரெண்டு பிராந்தியங்கள் ஏரோதுடைய மகனுங்க ஆண்டுகிட்டு இருக்கும்போது இதேயா மாத்திரம் அவங்களுடைய கவர்னர்ஸை ஒருத்தரை நியமித்தாங்க. அதில் முதல்ல வேறவங்களை நியமி, இந்த டைமில் அந்த கவர்னர் யார், பொந்தியு பிலாத்து. அவருடைய ஆளுகை யூதேயா சமாரியா, அதை மட்டும்தான் அவர் ஆளணும். இந்த பக்கம் கலீலியா ஏரோதுகிட்ட இருக்கு, அந்த பக்கம் பிலிப் கிட்ட இருக்கு, புரியுதுங்களா. இப்போ அவர் வெறும் யூதேயா பொறுப்பான பிலாத் என்ன கேள்விப்படுறாரு, இவர் எங்கேருந்து வந்தார், கலீலியா. ஓ, அது நம்மளுடைய எல்லை இல்லைப்பா, அது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லையே, அங்க சேர வேண்டியவன் இல்லைங்களா? இது பொதுவா எல்லா இடத்துலயும் செய்யறது தான். அப்போஸ்தலன் நடவடிக்கைகளை பாக்குறோம். இன்னைக்கு கூட நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா, இங்க பானசுவாடி போலீஸ் ஸ்டேஷன் எந்த ஏரியான்னு கேட்பீங்க. நான் பிரசன்ட் டவுன்ல இருக்கிறேன்னா, நீங்க இங்கேயா வந்தீங்க, அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு வாங்க இல்லைங்களா? அது அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன். அதே மாதிரி இவர் கலீலியால் வந்தான்னு கேள்விப்பட்டுக்கிட்டு அப்பாடா தப்பிச்சோம். ஏரோது பிராந்தியத்தில் அவனுடைய தலைவலி, இது அவன்கிட்ட அனுப்பிடுவோம் அப்படின்னு இவர் அனுப்புறாரு. இது ஒரு முதல் முயற்சி அவரை தப்புறதுக்கு. இந்த ஏரோது யாரு? இந்த ஏரோது வந்து ஏரோது ஆன்டிபஸ்ன்றவன், நம்ம தான் அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 19-ல் 14-ல் பார்க்குறோம். ரொம்ப மோசமானவன், இவன் தான் யோவான் ஸ்தானாவுடைய தலையை வெட்டினவன். அந்த தன்னுடைய தம்பி பிலிப் இங்க இருக்கிற ஆள்றாரு இல்லையா, அவர் வீட்டுக்கு போனார். அண்ணன் வீட்டுக்கு போனா தம்பியுடைய மனைவி மேலே ஒரு காசை வந்துருச்சு. அதனால என்ன அழகான குடும்பம் பாருங்க. அதை ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன திருமணம் பண்ணிக்கன்னு இவருடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு ஏரோதோடு ஒரு விவசார உணவோடு வாழ்றாரு. அது யோவன்ஸ்தானம் கண்டித்தார், நீ செஞ்சது தப்புன்னு. அதனால யோவன்ஸ்தானம் பிடிச்சி ஜெயிலில் போட்டார். ஜெயிலில் போட்டாலும் அவளோடு இருக்கிற மனைவி ரொம்ப மோசமானவ, அது திருப்தி இல்லை. அந்த அவளுடைய மனைவி வேற மக புருஷனோடு இருந்த மகளை அவருக்கு முன்னாடி நடனம் ஆட வைத்து அவரை மயக்கி, எந்த அளவுக்கு மயங்கி போனார்னா, என் ராஜ்யத்தையும் பாதி உனக்கு கொடுக்குறேன்னார். அது என்ன தெரிஞ்சு, அதெல்லாம் வேணாம், யோவன்ஸ்தானிய தலையை வெட்டி ஒரு பிளேட்டில் கொடு அப்படியே செஞ்சாங்க. ஏன்னா கொடுமையான பயங்கரமான மனுஷன் பாருங்களேன். அந்த மனுஷன் யோவான்ஸ்தானை வெட்டிட்டாரு. 14-ம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம், இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே அந்த மனசாட்சி சும்மா இருக்குமா, பரிசுத்தமான வெட்டி இருக்கிறோமே, அவருடைய ரத்தம் கூக்குறோம் இல்லாமல் மனுஷன் டார்ச்சர்ல வாழ்றாரு. அதுக்கப்புறம் கேள்விப்பட்ட இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவருக்கு என்ன சொல்லுது மனசாட்சி, இவர் யோவான்ஸ்தான உயிரோடு வந்தவர், அதனால தான் அற்புதங்கள் செய்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பயத்தில் இயேசு கொலை கூட செய்யலான்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் அவர்கிட்ட இப்போ போகிறார். என்ன கதை, அவர் என்ன நிலைமையில் இருப்பார் பாருங்களேன், பார்ப்போம் அவர் என்ன செய்கிறாருன்னு. 8-ம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் சொல்லப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகுந்த சந்தோஷப்பட்டு பாருங்களேன், ரொம்ப ஹாப்பி அவருக்கு. இப்போ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நாளாக இயேசுவை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். இயேசுடைய ஊழியத்தை பற்றிலாம் கேள்விப்பட்டிருந்தார். ஏன்னா அவருடைய பிராந்தியத்தில் தான் நடந்தது, 5,000 பேருக்கு சாப்பாடு போட்டது, குஷ்டரோகிகளை சரியாக்குனது, செத்தவங்களை உயிரோடு, அதெல்லாம் இந்த விஷயம்லாம் இவருக்கு வருது. இதெல்லாம் கேள்விப்பட்டு, அந்த அற்புதங்களை எல்லாம் கேள்விப்பட்டு, அவருடைய குற்றம், யோவான்ஸ்தானாவை கொன்ன குற்ற மனசாட்சி முதல்ல பயத்தை ஏற்படுத்துச்சு. ஐயோ இவர் உயிரோடு வந்த யோவான்ஸ்தானாவான்னு பயத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் அதில் தொடர்ந்து பாருங்களேன், மனசாட்சி கடினப்பட்டு போச்சுன்னா கூறு கெட்டு போவோம்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது பைத்தியம் பிடிச்சி போவோம். சில பேருக்கு ஒரு நிலையிலேயே இருக்க மாட்டாங்க, அப்படி பேசுறது ஒன்றே பேச மாட்டாங்க, அந்த பேசுவாங்க, இது பேசுவாங்க, இது பேசுவாங்கன்னு கூறு கெட்டு போய் உளறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நிலைமைக்கு இந்த மனுஷன் ஆயிட்டான். ஏன்னா மனசாட்சி கெட்டு துணிகரமான பாவங்கள் செய்து, துணிகரமான பாவங்களை செய்யும் போது என்ன ஆகும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒற்று உற்றுவார் ஆண்டவர். இவன் மனசாட்சி செத்து போனதுனால, இவன் பாருங்க, பாவத்தை குறித்து, தேவனை குறித்து யோவான்ஸ்தானம் இருக்கும்போது அளவு பிரசங்கத்தை கேட்ட விரும்பினா, இயேசு கேள்விப்பட்ட ஆரம்பத்தில் பயம் கூட வந்துச்சு, இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அவருக்கு வாழ்க்கையில் என்ன, வெறும் ஜாலி. மனசாட்சி கடினப்பட்டு போச்சுன்னா இதான், வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான் வேணும், வெறும் ஜாலி தான் இருக்கணும். அதனால இப்போ வந்து அவனுக்கு இயேசுவை பார்க்க விரும்புகிறான். ஏன், அவர்னால் செய்யப்பட்ட அற்புதங்களை பார்க்கணும். ஏன்னா ஒரு அற்புதத்தை அவர் இப்பவும் பார்த்ததில்லை. இப்பெல்லாம் அற்புதமே இல்லையே, கடவுளே தூரம் இருக்கிறாரு, யாரும் இல்லை கூட. அதனால அற்புதத்தை பார்க்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிற மாதிரி இல்லைங்களா, குருடாக்கப்பட்டவங்க அற்புதத்தை பார்க்கணும்னு ஓடுற மாதிரி. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஒரு சுகவீனம் இருக்கலாம், ஒரு சுகவீனம் அதை சரி செய்யணும்னு இருக்கலாம். ஓகே, அந்த காட்சி நம்ம பார்க்கிறோம். 9-ம் வசனம் படிங்க.
அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் அவன் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை.
இயேசு வந்து நிக்கிறாரு, நின்று இவன் மோசமான மனுஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, மனசாட்சி கடினப்பட்டு அவன் வந்து அநேக காரியங்கள் இயேசு கிட்ட வினவினான்னா திருப்பி திருப்பி கேட்கறான், ரகசிய காரியங்களை கேட்கறான். அப்பா சொல்லு சொல்லு, கேட்க விரும்ப, மனசாட்சி செத்து போச்சுன்னா கேட்க விரும்புவாங்க. உங்களுக்கு தெரியுங்களா, யோவான் ஏறதுக்கு ரொம்ப இஷ்டம், சர்ச்சுக்கு வரணும்னு, சர்ச்சில் மெசேஜ் கேட்கணும்னு ரொம்ப இஷ்டம். ஆனால் அது எதுவுமே உள்ள தொடாது, ஏன்னா அது செய்யறதுனால கொஞ்சம் ஒரு திருப்தி. நான் கேட்குறான் கேட்குறான், சத்தியத்தை சொல்லு, பரலோகத்தை பற்றி சொல்லு, சர்க்க நரகத்தை பற்றி சொல்லு, நரகெல்லாம் உண்மையாக சொல்லு சொல்லுன்னு அதெல்லாம் நம்புகிற மாதிரி ஒரு நாடகம். ஏன்னா அதை நம்புறதுக்கு இயேசு ஏதாவது ஒரு அற்புதம் செய்வாரா அப்படின்னு பார்க்கலாம். கேட்குறான், லைனை கிராஸ் பண்ணிட்டானே, பிலாத்கிட்டையாவது ஆண்டவர் பேசினார், இந்த மாதிரி லைனை கிராஸ் பண்ணவங்ககிட்ட யார்கிட்டையாவது பேசுவாரா, இன்னைக்கும் இந்த மாதிரி லைனை கிராஸ் பண்ணவங்க சபைக்கு வந்தாலும் என்ன பிரசங்கம் கேட்டாலும் ஆண்டவர் அந்த பிரசங்கத்தில் உங்ககிட்ட பேசவே மாட்டார், ஏன்னா அவன் மனசாட்சி கடினப்பட்டு போச்சுன்னா கிராஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டான். இயேசு அமைதலாக இருக்கிறார் பாருங்களேன், அவர் மறுமொழியும் மொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை, அங்கே நிற்கிறார். ஒருவேளை அவனுக்கு கோபம் கூட வரலாம் இல்லைங்க, இவ்வளோ எல்லாரும் அவனை வணங்குற மக்கள், அவன் போய் கேள்வியை கேட்குறான், இவர் வாயை திறக்க மாட்டேன்றாருன்னு அவருக்கு அவமானமாக கூட நினைக்கலாம். ஏன் அவ்வளோ அற்புதம் கேள்விப்பட்டவுடனே இந்த இயேசு ஒரு குஷ்டரோகி வியாகுலத்தில் வேதனையில் வந்து கேட்கும்போது அவனுக்கெல்லாம் மறுக்கலை, அற்புதம் செஞ்சு சுகம் பண்ணார். ஆனால் இவனுக்கு ஒன்றுமே பேச மாட்டேன்றார் பாருங்களேன், அவனுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இவர் ஒன்றும் செய்ய மாட்டேன்றார். அவ்வளோ ஆர்வமாக இருந்திருந்தா அவனுடைய பிராந்தியம் தானே, அவன் ஆளுகிற இடம் தானே, அவ்வளோ அற்புதம் செய்கிறான்னு கேள்விப்படுறானே, இவன் போய் பார்த்துருக்கலாம்ல, ஆங்காரம் பெருமை அதெல்லாம் போய் பார்க்கல. இப்போ அவர் கைது பண்ணி கட்டில் இருப்பதனால் ஒருவேளை அற்புதத்தை, இதில் சில பேர் அப்படித்தான் இயேசு கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைப்பாங்க, பணத்தினால் எதுவும் வாங்கிடலாம், அதிகாரத்தினால் எதுவும் வாங்கிடலாம், இயேசுடைய கிருபையை வாங்க முடியாது பாருங்களேன். அவனுக்கு கோபம் வந்திருக்கலாம் பாருங்களேன், அவனுக்கு இதெல்லாம் பார்த்து யோசிச்சு பாருங்க, அவன் பார்க்குறான் பேட்டு பேர், இவர் ஒன்றும் பேசலை, இவர் எப்படி இருப்பார் யோசிச்சு பாருங்க, நைட்டெல்லாம் அடித்து இவரை முகத்திலெல்லாம் காரி துப்பி கண்ணெல்லாம் உள்ளே போய் தூக்கம் இல்லை, முகம்லாம் வீங்கி துணியெல்லாம் கிழிஞ்சி அங்கே வந்து நிற்கிறாரு. அவனுக்கு இது பேசியெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு த்ரில்லர் ஒன்றும் கிடைக்கல, ஒரு அற்புதம் செஞ்சால் த்ரில்லிங்காக பார்க்கலான்னு, இப்போ த்ரில் கிடைக்கல, அதனால் இந்த சீனையை காமெடி சீனாக மாற்றும்படிக்கு அவர் கேலி பண்ணுறான். இவர் ரோமுக்கு விரோதமாக எழும்புறவரா, இவர் ஒரு குற்றவாளியா, இவர் போய் இவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சாரா, இதெல்லாம் ஜோக்காக தெரியுது, எல்லாமே ஒரு பைத்தியக்காரர் ஜோக் மாதிரி அவருக்கு தெரியுது பாருங்களேன். அவரு இந்த வசனத்தில் போட்டிருக்கு, அவன் 10வது வசனம், பிரதான ஆசாரியரும் வேத பார்க்கரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டு நின்றார்கள். இவங்க நிறுத்தல, பிலாத்துக்கு முன்னாடியோ இல்லை ஏறுவதுக்கு முன்னாடியும் குற்றம் சாட்டுறாங்க, கத்துறாங்க, இவன் முழு தேசத்தை கலகப்படுத்துறான், டாக்ஸ் கட்ட இது பண்றான், இவன் ஊன் பிராந்தியத்தை சேர்ந்தவன், சீசருக்கு இதை பத்தி தெரிஞ்சுன்னா ஊன் பிராந்தியத்தில் இருக்கிறவன் நீ என்ன பண்ண, ஊ மேலத்தான் வரோன்னு இந்த கலீலியாக்கே பெரிய கலகத்தை ஏற்படுத்துறான், அவன் பிராந்தியத்தை கெடுக்க பார்க்கறான்னு குற்றமா சாட்டுறாங்க. ஏறோதும் முட்டால் இல்லை பிலாத்து மாதிரி ஒன்னெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க இல்லைங்களா, அதனால எந்த ஆதாரமும் இல்லை, எவிடன்ஸும் இல்லை, இதை பத்தி இது வரைக்கும் கேள்விப்படலை. இவங்களுக்கு தலைவர்களை பற்றி தெரியும், அவனுக்கும் தெரியும், இது இவன் இவனை பார்த்தா மிரட்டலாவா இருக்குன்னு இவங்க சொல்றத கேட்டு இயேசுவை பார்க்கும்போது அவனுக்கு ஃபுல்லாக காமெடியாக தெரியுது, ஜோக்கா. சில பேர் எப்பப்பார் ஜோக், எது எடுத்தாலும் ஜோக். மனசாட்டி கடினப்பட்டு போச்சுன்னா இது ஒரு அடையாளம் பாருங்க, சீரியஸாக யோசிக்கவே மாட்டாங்க, நரகத்தை பற்றி, பரலோகத்தை பற்றி, மரணத்தை பற்றி, அதெல்லாம் எப்போ எது எடுத்தாலும் அதை பற்றி ஜோக். சில பேர் நான் பேசியிருக்கிறேன் சிரிப்பாங்க, நான் பார்த்துருக்குறேன், இப்போது அவங்க சொந்த இவங்க இறந்துட்டாங்க, ரொம்ப க்ளோஸ் இறந்துட்டாங்க, அந்த நேரத்தில் பண மரணத்தை பதில் யோசிக்கணும் சிரிப்பாங்க, அவங்க ஜோக். ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிரங்க, பெரிய ஆபத்து ஜோக். இவன் பாருங்களேன் எல்லாம் ஒரு ஒரு வேடிக்கையாக இருக்குது, காமெடியாக இருக்குது, என்னப்பா காலையிலே 6 மணி தான் டைம், வேக வேகமாக நடக்குது இது, காலையிலே எடுத்து எனக்கு என்ன காமெடி பண்ண வந்திருக்கிறீங்களா, இங்கே இவரை வேற கூட்டுக்கிட்டு இவர் பெரிய மிரட்டல்னு அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து சிரிக்கிறாரு பாருங்களேன் என்ன பண்ணுற. 11வது வசனத்தில், அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்திற்கு அனுப்பினான். ஏலோது அந்த இங்கிலீஷ்ல வந்து போர் சேவகர், போர் சேவகர் தான் அங்கே வர்றது தமிழ்ல. வார் கடினப்பட்ட நல்ல ட்ரைனிங் எடுத்தவங்க, எவ்வளவு கொடுமையா இருப்பாங்க, ரஃப் மென். அவங்களோடு சேர்ந்து இந்த தேவ குமாரனை பரியாஸ் அவரை நிந்தித்து கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அடிச்சு, இவர் போய் என்ன ரோமுக்கு விரோதமா வரவரா உதச்சி அவரை அவமானப்படுத்தி பரியாச பண்ணி, ஆஹாஹா இதெல்லாம் ஒரு ஜோக், இவர் போய் ரோமுக்கு மிரட்டுறவரா, இவர் போய் எல்லாத்தையும் இது பண்ணிடுறவரான்னு ஜோக் பண்ணி ஒரு காமெடி ஷோ அங்க நடக்குது. எல்லாம் சிரிக்கிறாங்க, உழுது உழுது சிரிக்கிறாங்க. அவர் அங்க இழுத்து இங்க இழுத்துன்னு இதெல்லாம் ஜோக்கா இருக்கேன்னு ஒரு கேம். அந்த ஜோக்கெல்லாம் அவங்க பண்ணும்போது அந்த இங்க இருக்கிற பிரதான ஆசிரியர் அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. சிரிக்கும் போது அவருக்கு பிள்ளாத்துக்கு இன்னும் அவங்களையும் திருப்தி பண்ண மாதிரி ஆச்சு இல்லைங்களா, ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதுக்கப்புறம் ஒரு மினுக்கான வஸ்திரம், மினுக்கான வஸ்திரம்னா சில்வர் த்ரெட்டில் பண்ணுவாங்க, அந்த சில்வர் த்ரெட்டில் பண்ணுற இப்போல்லாம் பட்டு போடுவை கூட பண்ணுவாங்க சில்வர் த்ரெட். அது வெயிலில் போனால் அப்படியே மினுக்கும், பயங்கரமாக மினுக்கும். ராஜாக்கள் அந்த காலத்தில் போடுறவங்க அந்த அவருக்கு இருந்த ஒரு மினுக்கான வஸ்திரம், ஒருவேளை பழசாக இருக்கலாம், சைஸ் இப்போ வயிறு பெருசாக இருக்கலாம், கொஞ்சம் சைஸ் பத்தாமல் இருக்கலாம், சரின்னு இயேசுக்கு கொடுத்துட்டேன். இயேசுக்கு போட்டுட்டு அதை போட்டு கேலியாக அவர் அனுப்பு, ராஜா இல்லையா இவரு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு ஒரு மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு போட்டு பிலாத்தின் இடத்துக்கு திருப்பி அனுப்புறார். இதுதான் இயேசுடைய ரெண்டாவது விசாரணை, அரசியல் விசாரணை. அந்த விசாரணையுடைய தீர்ப்பு என்ன, தீர்ப்பு என்ன? 14வது வசனத்துல பிலாத்தே சொல்றாரு, அவர்களை நோக்கி ஜனங்களை படிங்க, 14வது வசனம்,
அவர்களை நோக்கி ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள், நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் உங்களிடத்தில் காணவில்லை.
அப்புறம்
உங்களை ஏரோதனத்திற்கு அனுப்பினேன், அவரும் இவரிடத்தில் குற்றம் காணவில்லை,
நானும் ஒரு குற்றத்தை காணவில்லை, ஏரோதும் ஒரு குற்றத்தையும் காணல. ஏரோதும் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கிறாரு, இவரெல்லாம் ஒரு கிரைம் செஞ்சதா குற்றம் எனக்கு ஒன்றும் தெரியலப்பா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருது. இது இயேசுவுடைய குற்றமற்றதுக்கு இன்னொரு ஒரு சாட்சி. ஏன்னா உபாகமம் 19:15 உங்களுடைய ரூல் படியே எந்த ஒரு காரியமும் ரெண்டு இல்லை மூணு சாட்சியில் உறுதிப்படுத்தணும். இங்கே சாட்சிகள் இல்லைப்ப, ரெண்டு ஜட்ஜும். ஒருவேளை நான் ரோமர் ஆளுன்னு சொல்லி என்ன நம்பாமல் இருந்தால் உங்கள் ஆளே ஏறோது அவர்கிட்ட அனுப்பி பார்த்தோம், அவரில் ஒரு குற்றமும் காணலன்றார். அவருடைய பிராந்தியத்தில் தான் இருந்தார், அவருடைய பிராந்தியத்தில் தான் ஊழியர் செஞ்சார், அவரே அனுப்பியிருக்கிறார் ரிப்போர்ட்டு. நோ கிரைம், குற்றம் இல்லை. என்ன ஒரு ஏரோது எவ்வளவு பெரிய ஜட்ஜி யோசிச்சு பாருங்க, அவனுடைய பிராந்தியம், அவருடைய மக்கள், அவனுடைய குடிமகன், குற்றம் இல்லாதவன ஏரோது என்ன பண்ணியிருக்கணும், என்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறாங்க என் ஸ்டேஷனுக்கு, இவர் குற்றம் இல்லாதவன ஏரோது ரிலீஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா. ஏரோதும் சாதாரண பொலிட்டிஷியன் இல்லை, அவரும் இங்க கொஞ்சம் இவங்க யூதர், இவருக்கு தெரியும் இவரை ரிலீஸ் பண்ணோம்னா இவங்க வம்பு பண்ணுவாங்க, நமக்கு கெட்ட பேர். எதுக்கு நமக்கு கெட்ட பேருன்னு அவங்களுக்கு முன்னாடி இவர் கேலி பண்ற மாதிரி இதெல்லாம் ஜோக்கா தெரியற மாதிரி திருப்பியும் பிள்ளாத்துக்கிட்டே அனுப்பி விடுறாரு பாருங்களேன். அவரும் இந்த அரசியல் இதுல அவரு மாட்டிக்க விரும்பல. இப்ப திருப்பியும் இயேசு வந்து பிள்ளாத்துக்கு முன்பதாக நிற்கிறார். 12வது வசனத்துல அவர் சொல்றாரு இல்லையா, ஒரு குற்றத்தையும் காணேன். முன்னே 12வது வசனம் படிங்க,
முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள்.
இந்த ஒரு காட்சி, இந்த ஒரு நிகழ்ச்சி என்ன பண்ணுச்சு, ஏற்கனவே ரொம்ப ஒருத்தருக்கு பகைஞ்சரா பிடிக்காதவங்களா இருந்த ஏரோதும் பிலாத்தும் இந்த ஒரு நிகழ்ச்சினால என்ன ஆனார்களா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு காட்சி, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு வினோதமான வசனம், முன்னே பகைந்தரா இருந்தாங்க. ஏன் பகைந்தரா இருந்தாங்க, ஏன்னா எங்க அப்பா ஆண்டுகிட்டு இருந்த எல்லா ஊர், எங்க குடும்பம் ஆண்டுகிட்டு இருந்தது, அதை எடுத்துக்கிட்டு நீ வந்திருக்கிற ரோமுடைய சார்பாக, அது அவருக்கு பிடிக்கிறது இல்லை இல்லைங்களா, ஒரு ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி மாதிரி அது பிடிக்கிறது இல்லை. அது மாத்திரம் இல்லாம லூக்கா 13:11 ஏரோதனுடைய கலிலேயர் சில பேரு பிலாத்துடைய ரோமர் சோல்ஜர்ஸ் கொண்டுட்டாங்கன்னு சொல்லி இந்த கலீலியர் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு எருசலேம் யூதேயாவுக்கு வரும்போது பிலாத் என்ன பண்ணாராம், அவங்கள கோயிலையே வெட்டி அவங்களுடைய ரத்தத்தை பலியில கலந்து கொடுத்தார். அவர் ஏறோதுக்கு எப்படி இருக்கும், என் பிராந்தியத்துல இருந்து வந்த கலீலியர்கள் இப்படி பண்ணிட்டாரே, அது கோபம். அது மாத்திரம் இல்ல, சீசருக்கு இவர் மேல போன புகார்ல முக்கியமா யூதர்களுடைய சார்பா நின்று புகார் கொடுத்தது யாரு, ஏறோது தான். அதனால இவங்க ஒருத்தர் ஒருத்தருக்கும் பயங்கர அரசியல் பகை. ஆனா அந்த பகை இப்ப மிக சிநேகமா எப்படி மாறுது, இயேசு மேல இவங்க ரெண்டு பேரும் கொண்டிருந்த வெறுப்பின் அடிப்படையில ரெண்டு பேரும் சிநேகிதர்களாக மாறுறாங்க. பாருங்களேன் என்ன ஒரு அதிசயம். இப்போ ரெண்டு பேரும் இயேசுவை தப்பா நடத்துறதுல, இயேசு மேல கொண்டிருந்த வெறுப்புல, அவங்க ரெண்டு பேருக்கும் குறிக்கோள் இந்த யூதர்களையும் அட்ஜஸ்ட் பண்ணணும், நியாயத்தை புரட்டி, அதனால ரெண்டு பேர் ஒன்றா சேர்றாங்க. என்ன இழிவான ஒரு சிநேகம், இயேசு மேல இருக்கிற வெறுப்புனால எல்லா விரோதத்தையும் விட்டு நம்ம கடந்த காலத்தெல்லாம் மறந்துடுவோம், நம்ம ரெண்டு பேரும் இயேசுகிட்டேன்னு தப்பிக்கணும், அவருடைய உரிமைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது, அவரை எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆகணும். அதனால ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். என்ன ஒரு காட்சி, ஓகே, ஏரோது கிட்ட இருந்து வருகிறார் பிலாத்து, நான் சொன்ன மாதிரி அறிவிக்கிறார் மக்களோடு. 13-14 எல்லாம் பாத்தீங்கன்னா ஏரோ தான் விசாரிச்சுட்டா இருப்பா, ஒரு குற்றமும் இல்லை, அதனால நான் என்ன செய்வேன். 16 வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்படியானால் ஒரு குற்றமும் இல்லை, அப்படியானா என்ன பண்ணுவோம், அப்படியானால் என்ன பண்ணியிருக்கணும், ஏரோது ஒரு குற்றம் பார்க்கல, நான் ஒரு குற்றம் பார்க்கல, அவரை விடுதலை செய்வோன்னு வருதா, அவனை தண்டித்து விடுதலை ஆக்குவே என்றார். என்ன அநியாயம், குற்றம் இல்லாதவர்னு எல்லாம் கோர்ட்டும் சொல்லுது, எதுக்கு தண்டிக்கிற நீ, இதான் அந்த காம்ப்ரமைஸ் இல்லைங்களா, இதான் அந்த சமரசம் அப்படின்வாங்க தமிழ்ல. உங்களுக்கும் கோபம் வந்துடக்கூடாது, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், அவர் மரண தீர்ப்பும் கொடுத்துடக்கூடாது, அதே நேரத்தில் அவர் சும்மாவும் விட்டுறக்கூடாது, நிரபராதின்னு சொல்லி உங்களும் திருப்தி ஆக்கும்படிக்கு. அவங்க அவங்களுக்கு அவர் மேலே இருந்த விஷம், அவர் மேலே இந்த விஷகரமான வெறுப்பு எவ்வளோன்னு பிலாத்துக்கு தெரியுது. அந்த ரத்த வெறியை எப்படியாவது திருப்தி பண்ணுவோன்னு ரோமருடைய மகா பெரிய தண்டனை, வாரில் அடிக்கிற தண்டனை, அதை செஞ்சு நான் விட்டுடுறேன் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறார். சூழ்நிலைகளுக்கு ஏற்ற நீதி, சூழ்நிலைகளுக்கு ஏற்ற நீதி தீர்ப்பை கொடுக்குறார். என்ன நடக்குது அங்கே தான், 17 வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு கைதியை ரிலீஸ் பண்ணுற ஒரு காட்சி வருகிறது இல்லைங்களா. இவ்வளோ நேரம் தான் லூக்கால நம்ம பார்க்குறோம், அவருடைய முதல் முயற்சி ஏரோது கிட்ட அனுப்புறதுனால. இப்போ அடுத்தது திருப்பி மத்தேயுக்கு நம்ம போயிடலாம். இப்போதான் வருது இந்த பரபாசை கொண்டு வந்து அவரை விடுதலை ஆக்குற ஒரு காட்சி, மத்தேயுலே நம்ம அதை பார்த்துக்குவோம். முதல் காட்சியை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது விசாரணை பிலாத்துக்கு ஏரோதுக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு, அதுலேயும் அவர் நிரபராதி. முதல் விசாரணையிலேயே அவரை விட்டுருக்கணும், விடுதலை ஆக்கியிருக்கணும். இப்போ ரெண்டாவது விசாரணையிலேயே அவர் நிரபராதின்னு தெரிஞ்சிச்சு, விடுதலை ஆக்குவாங்களா, அப்பவும் இந்த கோலையான பிலாத்து இந்த மக்களை பகச்சிக்க முடியாது என்பதற்காக இன்னொரு திட்டத்தை அவன் வகுக்கிறான். இதான் ரெண்டாவது முயற்சி, அவனுடைய ரெண்டாவது முயற்சி. என்ன செய்ய போகிறான், அவனுக்கு இன்னொரு ஐடியா வருது. என்ன ஐடியா வருதுன்னு இந்த 27 மத்தேயு 27:15 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்கு விடுதலை ஆக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாய் இருந்தது. ஒரு வழக்கம், ஒரு ஒரு கஷ்டம், பஸ்கா பண்டிகை வருஷத்துல ஒரு தடவை ரோமர் என்ன செய்வாங்கன்னா, மக்கள் பொதுவான மக்கள் மெஜாரிட்டியா யாரை விடுதலை பண்ணணும்னு கேட்பாங்களோ, யாராவது அவங்க காவல் பண்ணி பிடிச்சி ஜெயிலில் வச்சிருக்கிறவங்கள யாரை விடுதலை பண்ணணும்னு கேட்பாங்களோ அவங்கள விடுதலை பண்ணுகிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஒரு கஷ்டம், ஏன்னா நம்ம ஆளுகிற மக்கள் மேல நாம் காட்டுகிற தயவு, ஒரு பொது மன்னிப்பு அப்படின்வாங்க இல்லைங்களா, காமன் பொது மன்னிப்பு, ஒரு சலுகை செய்கிற மாதிரி. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ரொம்ப நாளாக ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கிற கைதியை ரிலீஸ் பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு விடுதலை கொடுப்பாங்க. அந்த மாதிரி லோன் தள்ளுபடி, லோன் மன்னிப்பு அப்படியெல்லாம், லோன் எல்லாம் மன்னிச்சு விடுறவங்க வண்டிகையில செய்வாங்க சில கவர்மெண்ட்ஸ். அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கஷ்டம். இங்க என்ன பாக்குறோம், இது ஒரு கஷ்டமா இருந்துச்சு. இது மார்க்ல பாத்தீங்கன்னா அவங்களே வந்து பிலாத்து கிட்ட கேக்குறாங்க, அன்னைக்கு அவருடைய அஜெண்டால அது ஒண்ணு செய்யணும், பஸ்கானிக்கு அவர் ஒன்று செய்வார், மக்கள் கேட்டுக்கொள்ளுகிறவங்களைத்தான் செய்யணும். அவருக்கு அது ரெண்டாவது ஐடியாவா வருது, ஓ இப்போ அந்த அதை பயன்படுத்துவோம் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு. இது ஒரு சந்தர்ப்பம், இதை வச்சுக்கிட்டு இந்த சூழ்நிலையில தப்பலாமா, ஏறதுக்கிட்ட அனுப்ப பார்த்தோம் முடியல, திருப்பியும் வந்து நிக்கிறாரு. அடுத்ததாக அவருடைய முயற்சியை பார்ப்போமே. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். அங்க அன்னைக்கு பிடிச்சு வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து ஒருத்தர் பரபாஸ். அவர் யாரு? பேர் போனவர். எதுக்கு பேர் போனவர்? ஒரு கைதியா பேர் போனவர், ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பரபாஸ் என்ற ஒரு வார்த்தை வந்து அப்பாவுடைய மகன் அர்த்தம். அப்பாஸ்னா அப்பா, பார்னா மகன், அப்பாவுடைய மகன். ஒரு நிறைய பேர் என்ன சொல்றதுன்னா அங்க இருந்த ஒரு ரபியுடைய மகன் இவன், ஒரு ஒரு போதகருடைய மகன். என்ன மாதிரி மாறிட்டான் பாருங்களேன் வைராக்கியமா, ஒரு போதகருடைய மகன், பேர் போன ஒரு கிரிமினல். எல்லாருக்கும் தெரியும் அநேக தடவை ஜெயிலுக்கு போறவன் இவன். மார்க்ல என்ன சொல்லப்படுதுன்னா அவன் மார்க்கு 15:7 காவல் பண்ணி அந்த காலத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்கள் பரபாஸ் என்னப்பட்ட ஒருவன் இருந்தான். ரோமுக்கு விரோதமாக கலகம் பண்ணி, ஒரு கூட்டம் கலகம் பண்ணிச்சு, இவன் மாத்திரம் இல்ல ஒரு கூட்டத்தோடு இவன் பண்ணான், இவன் தனியால் இல்ல ஒரு கூட்டத்தை வச்சிருக்கான். அத்தோடு அந்த கூட்டத்துல கலகம் பண்ணும்போது கொலைகளும் செய்வான். இவன் கொலைகாரன், கலகம் பண்றவன், ரோம் ரூலை எதிர்த்து கொலையும் செஞ்சிருக்கிறான். இப்போ நமக்கு இருக்கிற நக்சலைட், இந்த டெரரிஸ்ட் மாதிரி அரசாங்கத்துக்கு விரோதமா எழும்புறவங்க, இவங்க பொழைக்கணும் இல்லையா, இவங்க சாப்பிடணும், துணியெல்லாம் போடணும், அதுக்கு என்ன செய்வாங்க? யோவான் 18:40 என்ன சொல்லுது? இவன் பெரிய திருடன், கொலகாரன், கவர்மெண்ட்டுக்கு விரோதமா கலகம் பண்றவன், இவன் திருட, பயங்கர திருட. எந்த ஊருக்கு போனாலும் உதவியற்ற பாதுகாப்பு இல்லாத ஊரு கிராமங்கள் போய் அங்கெல்லாம் மக்களை அடிச்சு அவங்களுக்கு இருக்கிற பொருள்கள் எல்லாம் திருடிட்டு வரவன். அவனை படிச்சுட்டு வரோம் பாருங்களேன், எங்க போனாலும் அப்படி செய்யறவன் கொலகார கொள்ளைக்காரன். இவன் பேர் கொள்ளைக்காரன்னு போட்டிருக்கு, சாதாரண திருடன் இல்ல. தன் இதயத்துல கோபம், தன் கண்கள்ல வெறுப்பு, பக்கத்துல கத்தி, அவன் போற இடங்கள் எல்லாம் பயத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்துறவன். வந்துட்டானே என்ன செய்வான்ற மாதிரி ஒரே நடுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய கொலகாரன், கலகக்காரன், திருடன், அதுதான் பரபாஸ். ரோமுக்கு விரோதமா பயங்கர கொல்றவன், திருடுறவன், அதிகாரிகிட்ட சண்டை போடுறவன். அவனுக்கு ஏற்கனவே ரோம் பார்த்து பயங்கர மரண தீர்ப்பு கொடுத்தாச்சு. அவனுடைய கூட்டாளிங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க, கொடுத்தாச்சு, அவனுக்கு சிலுவை மரம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பண்டிகை ஆன உடனே அவனை கூட்டிட்டு போய் அவனுடைய ரெண்டு கூட்டாளிகளை அடிச்சு அவனை நடுவுல சிலுவையில அறையறதுக்கு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் பரபாஸ். ரொம்ப ஃபேமஸ், ஏன்னா அவன் ரோமுக்கு மாத்திரம் இல்ல யூதர்களுக்கும் பெரிய தலைவலி. இல்லைன்னா பிலாத் அவனை போய் சஜஸ்ட் பண்ண மாட்டார் விடுவேன், ஏன்னா பயப்படுவாங்க ரோம் யூதர்கள், இப்பேற்பட்ட மனுஷன் இருக்கிறானேன்னு சொல்லி. ஆர் கிரிமினல், இவன் பெரிய பிரதான கிரிமினல். அவன் சிலுவையில் அறையணும், அவனுடைய சிலுவையை தான் இன்னொருத்தர் தூக்குறத கொஞ்ச நாள் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, பிலாத்துக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம், அவருக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஏன் இப்போ இவங்களுக்கு அவங்களா ஓப்பனா கொடுக்க மாட்டேன் யாரை செலக்ட் பண்ணணும்னு, நான் ரெண்டு சாய்ஸ் கொடுப்பேன், இதுல ஏதாவது ஒண்ணு அவங்க செலக்ட் பண்ணட்டும். பாருங்களேன் அவருடைய அரசியல் தந்திரத்தை நம்ம பார்க்கிறோம். 18:18 அவர்கள் கூடி இருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்கிறீர்கள் அப்படின்னு உற்றுல யாருன்னு கேட்டு, ரெண்டு தான் ஆப்ஷன், பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். பிலாத்துடைய பிளான் என்ன பாருங்க, இப்போ ஏற்கனவே 6 ஆயிடுச்சு, ரோம யோவானில் போட்டிருக்க 6 மேல ஆயிடுச்சு, பகல் ஆயிடுச்சு, ஜனங்கள்லாம் கூடி வந்துகிட்டு இருக்காங்க, ஜனங்கள்லாம் வந்து கூட்டி என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. அந்த லூக்கால சொல்றாரு, அவர் ஜனங்களையும் கூட்டி இந்த தலைவர்களையும் கூட்டி இப்போ ஒரு பொதுவா அவர் கேட்கிறார், யாரை நான் ரிலீஸ் பண்ணணும்? பரபாசா, இந்த கொடுமையான பேர் போன திருடன், அவங்க எல்லாருக்கும் தெரியும் பரபாஸ்னா யாரு, என்ன நான் பண்ணியிருக்கேன், எத்தனை கொலை கொள்ள எத்தனை பேரை அடிச்சிருக்கிறான், இல்ல இயேசுவியா கிறிஸ்து, அதை வலியுறுத்துறார், கிறிஸ்து என்ன கூடிய இயேசுவியா. ஏன் இவர் இப்படி செய்கிறாரு? பதினேழாவது வசனம் தமிழில் நமக்கு போட்டிருக்கு, பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. இந்த தலைவர்கள் ஏன் இயேசு ஒப்பு கொடுத்தாங்க? அவர் மேலே இருக்கிற பொறாமையிலன்னு நல்லா தெரிஞ்சு அதனால தான் இதை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஏன் நான் இந்த தலைவர்களுக்கு தான் பொறாம, ஆனால் இந்த மக்களுக்கு இயேசுவில் என்ன பொறாமை இருக்கு? அவர்னால எவ்வளோ நன்மைகளை பெற்றாங்களே, சுகத்தை பெற்றாங்களே. இப்போ தானே நாலு நாளைக்கு முன்னாடி மண்டே அவர் யோசானா தாவீதன் குமாரனேன்னு சந்தோஷமாக வரவேற்றாங்க. அதனால அந்த மக்களையும் கூட்டி மெஜாரிட்டியாக இந்த தலைவர்களையும் வைத்து கொண்டு இவர் பண்ணுற திட்டம் என்னன்னா, இவங்களுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு பேரை நம்ம அறிவிப்போம். அவருடைய திட்டம் இந்த தலைவர்களுக்கு விரோதமாக இந்த ஜனங்களை ஏவி விடுவோம். இப்போ இந்த ஜனங்கள்லாம் நிச்சயமாக பரபாசை கேட்க மாட்டாங்க. அறிவு இருந்தால் பரபாசை கேட்கவே மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். இந்த பரபாசை கேட்க மாட்டாங்க, எல்லாம் கத்தி இயேசுவான்னு சொல்லுவாங்க. பரபாச வேணான்னு வேற வழியில் இயேசு பிடிக்கலாம்லாம் இயேசுவான்னுவாங்க. அப்போது இந்த தலைவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஜனங்களை ஏவி ஒரு கலகத்தை ஏற்படுத்த முடியாதே, ரோமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதே, ஏன்னா இந்த ஜனங்கள் பேச்சு கேட்டுத்தானே நான் பண்ணேன். புரியுதுங்களா அவருடைய பிளான்? இந்த தந்திரத்தை அவர் வைத்து கொண்டு ஜனங்கள்லாம் கூடி வரும்போது தலைவர்கள் தான் இயேசு அழிக்க பார்க்குறாங்க மக்களுக்கு இல்லையே, அந்த மெஜாரிட்டியை ஓட்டு வைத்து கொண்டு இயேசுவை நம்ம ரிலீஸ் பண்ணி தப்பிச்சிடலாம். இந்த கிரிமினல் அவங்க கனவுல கூட வீட்டு பக்கத்தில் கூட வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவனை போய் கேட்பாங்களா அப்படின்னு அவரு மனசுலயே இந்த தலைவர்கள் என்னையா மாட்டி விட பார்க்குறீங்க, உங்களை மாட்டி விடுற பார்க்குறேன் பாரு அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு பாருங்களேன். அவர் கேட்கறது அதான் கேட்கிறார். அவர்கள் கூடி வருகையில் எல்லாரையும் கூட்டி அவரை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? பரபாசையா, இந்த கொடுமையான ஆளையா, கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையா? என்ன ஒரு கோட்ஸி, சில கோட்ஸின் வரும்போது அப்படியே மூச்சடிச்சு நிற்போம், நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இல்லைங்களா? என்ன நடக்கும்? எல்லாரும் மூச்சடிச்சு நிற்கிறாங்க. எல்லா கால்குலேஷன் படி பார்த்தோம்னா இப்போ இயேசு விடுதலை ஆயிடணும் இல்லைங்களா? நிச்சயமா விடுதலை ஆயிடும். பிள்ளாத்துக்கே நல்லா தெரியும், நிச்சயமா விடுதலை ஆயிடணும். ஆனா தேவனுடைய பராமரிப்புல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தடங்கள் அங்க வரப்போகுது. அந்த தடங்கள்னால இந்த கேஸே புரட்டிப்பட போகுது. என்ன பாஸ்டர் அந்த தடங்கள்? இந்த வழக்கு தொடரும். அத்தோடு இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். அந்த சஸ்பென்ஸ், அந்த வழக்க தொடர்ந்த நீங்க புரிஞ்சுக்கணும்னா அடுத்த வாரம் வாருங்கள், ஏன்னா நமக்கு நேரம் ஆயிடுச்சு. இதோடு நம்ம முடிக்கலாம். பிலாத்துடைய ரெண்டு முயற்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஒன்று ஏறதுக்கிட்ட அனுப்பிச்சு பார்த்தாரு, திருப்பி வந்து நிற்கிறாரு. ரெண்டாவது பரபாசை வைத்து இந்த மக்கள் கிட்ட இயேசு எப்படியாவது விடுதலை செய்யலான்னு பார்க்குற முயற்சி, அது வெற்றியா தோல்வியா என்பதை அடுத்த வாரம் இந்த வழக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். என்ன பாடங்களை இதுலேருந்து நம்ம படிச்சுக்கலாம்? முக்கியமான பாடங்களை சிலதை பார்த்து முடிக்கலாம். மூணு குரூப் நமக்கு முன்னாடி இந்த பாடம் கொண்டு வருது. இந்த தலைவர்கள், ஏரோது, பிலாத்து. இந்த உலகத்தை ரட்சிக்க ஒரே ரட்சகருடைய கான்டாக்டில் வராங்க. எந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே மத்தியஸ்தர் அவர் மட்டும்தான். 100-10 பேர் இருந்தால் ஓகேன்னா, ஒருத்தர் தான், எக்ஸ்க்ளூசிவ் அவர் ஒருத்தர் தான். அவர் இல்லைன்னா இல்லை, என்னை அன்றி ஒருவனும் பரப்பிதா கிட்ட வர முடியாதுன்னு. உலகத்தை படைத்தவர் அவர் தான், உலகத்தை தாங்குறவர், எல்லா மனிதர்களுடைய நித்திய எல்லையை தீர்மானிக்கிறவர் அவர் தான். அவருக்கு முகமுகமாக நிற்கிறாங்க. என்ன ஒரு அதிசயம்! அவரு அதுவும் அந்த எந்த நேரத்தில் நிற்கிறாங்க? இந்த சீர்கெட்ட மனித குலம், சுகப்படுத்த முடியாத மனித குலத்துக்கு ரட்சிப்பு ஏற்படுத்துகிற பணியில் அவர் போயிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் நிற்கிறார், தயாளமாக நிற்கிறார். எவ்வளோ பெரிய ட்ராஜடி கதைங்க தெரியுமா? ட்ராஜடின்னா தெரியுமா, சோக கதைன்னு. அது கேட்ட உடனே நம்ம மனசெல்லாம் சோர்ந்து போயிடும். அந்த மாதிரி வாழ்க்கையில் ட்ராஜடிஸ்னால் இவங்க மூணு பேர் தாங்க. யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கையில் நம்ம எதுலையாவது ஃபெயிலியர் ஆகலாம். பலதில் குடும்பத்தில் நான் ஃபெயிலுங்க, வேலையில் ஃபெயிலுங்க, படிப்பில் ஃபெயிலுங்க, எதுலேயுமே சாதிக்கலைங்க, வாழ்க்கையே ஃபெயிலியர். எதுலையாவது இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே ட்ராஜடிங்க. யோசிச்சு பாருங்கள், இவங்க எவ்வளோ பெரிய ட்ராஜடி, மிகப்பெரிய ட்ராஜடி. ஏன்? முகமுகமாக இவ்வளோ உயர்ந்த நபருக்கு தேசமெல்லாம் ஆவலா காத்துக்கிட்டு இருந்த ஒரே பரிகார புருஷர். தேசங்களுடைய ஆசை அவர் தான். எல்லா ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் காலா காலமா ஆதாம்ல இருந்து இவருக்கு வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு முகமுகமா நிற்கும் போது இவங்க அரசியல் சூழ்நிலைகள்னாலையும் லட்சியங்கள்னாலையும் கவலைகள்னாலையும் அவரை போய் நிராகரித்து சரியான கேள்விகளை கேட்காம அவரை ஆராயாம இவர் யாருன்னு பார்க்காம நிராகரித்து அவர் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாம அவர் மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் இழந்து ட்ராஜடி சமாளிட்டான். யோசிச்சு பாருங்க, இயேசு சொன்னார் தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் அதை இழந்து போவான். என்னை விட்டுட்டு உன் ஜீவனை நீ காப்பாற்ற நினைச்சின்னா இழந்து தான் போவ, ஃபெயிலியர் தான் ஆவணின்னார் இல்லைங்களா. தன் ஜீவனை எனக்காக இழக்கிறவன் அதை கண்டடைவான் தன் ஜீவனை. இவங்கெல்லாம் என்னத்தை காப்பாற்ற நினைச்சாங்க, என்ன ஆனாங்க வரலாறு நமக்கு சொல்லு. சனித்ரிய சங்கம் தன் தேசத்தை ஆலயத்தை பதவியை காப்பாற்றணும்னு நினைச்சாங்க, என்ன ஆச்சு? கொஞ்சே வருஷம்தான், ரோமர் ராஜ்யம் ரோமர் இராணுவம் வந்து அவங்கள சுக்குநூறாக்கி ஆலயமே இல்லாம பண்ணி ஆசாரி இதே இல்லாம பண்ணி சனித்ரிய சங்கம் தேசமே இல்லாம சுக்குநூறாயி 2000 வருஷம் ஆச்சு, இன்னொரு ஆலயம் இல்லை அவங்களுக்கு. என்னத்தை காப்பாற்ற நினைச்சாங்களோ அவங்களுடைய நித்திய அழிவு மாத்திரம் இல்லை. இந்த உலகத்திலேயே இயேசு சொல்றாருங்க, இந்த உலகத்திலேயே உங்க வாழ்க்கை ட்ராஜடியா மாறிடும் இயேசுவை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா. பாருங்களேன், இந்த உலகத்திலேயே மாறும். அவங்க இப்படித்தான் உலகத்திலேயே மாறி போச்சு. நரகத்துக்கு அவங்க போனது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துல என்ன சாதிச்சாங்க, பிலாத்து என்ன சாதிச்சான், தன் பதவியை காப்பாத்திக்கணும்னு பார்த்தான், என்ன ட்ராஜடி. கூடிய சீக்கிரம் பதவி போச்சு, பதவி போனது மாத்திரம் இல்லை பைத்தியம் பிடிச்சி போய் மனசு குற்றம் யூதாஸ் மாதிரி, ஐயோ குற்றம் இல்லாத ரத்த காட்டி கைய ஓடி ஓடி போய் டெய்லி கழுவிட்டே இருப்பான், நான் குற்றம் இல்லை நான் செய்யலை ஏன்னா விடாது வருத்தி அவன் மனசாட்சி. அவன் நான் படித்தம் போன வாரம் அவனும் கூட தாங்க முடியாம யூதாஸ் மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டான். தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் தன் பதவியை காப்பாற்ற நினைக்கிறவன் இழந்து போவான். ஏறோதுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் இருந்து எவ்வளோ பதவி ஆடம்பரமா வாழ்ந்த உயர்ந்த இவனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? சோக கதை அதெல்லாம் வரலாறு நமக்கு சொல்லுது. அவனுடைய மனைவி ஏரோதியாளுடைய தம்பி ஏரோது அக்ரிப்பா, அவர் தான் அப்போஸ்த நடவடிக்கைகளை வருவார் தம்பி. அவங்கெல்லாம் ஒரே குடும்பம் சேர்ந்தவங்க, ஒரே அப்பாவுக்கு பிறந்தவங்க. அவன் வந்து இவரை பத்தி ஒரு புது ராயன் வந்தார் கலிகுல்லான்னு, அவர்கிட்ட போய் இவருடைய ரகசியங்கள்லாம் சொல்லி இவருடைய சூதுவாதெல்லாம் சொல்லி அவருக்கு ரொம்ப கலிகுலாக்கு ஏரோது மேல ரொம்ப கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து அவர் என்ன பண்ணாரு, இந்த ஏரோத தேச துரோகம் பண்றான் அவருன்னு சொல்லி, இயேசு மேல வந்த பழியெல்லாம் அவன் மேல வந்த மாதிரி தேச துரோகம் பண்றான்னு சொல்லி அவனுடைய இராணுவம் அவருடைய அரசியல் அவருடைய மாளிகை ஒரு ரூபா வைக்காம துணியே ஒத்த துணியோடு பிச்சைக்கார மாதிரி நாடு கடத்தி அவர் துரத்திட்டார். துரத்தி விடல, கலிகுலை யாராவது விட்டாருன்னா விடமாட்டாங்க சீசருங்க. அந்த நாடு கடத்தி அவர் எல்லாத மக்களுக்கே தெரியாத இடத்துல போய் சித்திரவதை பண்ணி இறந்தான் இந்த மனுஷன், பிச்சைக்கார ஆகி இறந்தான். என்னத்தை சாதிச்சாங்க இவங்கெல்லாம், என்னத்தை சாதிச்சா? இவங்க மூணு இது காட்சிகள் நமக்கு முன்னாடி வருது. என்ன துன்ப கதைகள் இந்த மனிதர்கள்கிட்ட இருந்து நீங்க படிக்கணும், நானும் படிக்கணும். இன்னைக்கு இயேசுடைய வார்த்தை முகமுகமா நமக்கு முன்னாடி நடக்குது. உங்க வாழ்க்கையில நீங்க என்னத்தான் தோத்துருக்கலாம், என்னத்தான் அடையாம போயிருக்கலாம். இந்த உலகத்தையே நீங்க ஆதாயப்படுத்தி இயேசுடைய வார்த்தையை நிறுத்தி நாகரிச்சிங்கன்னா உங்க ஆத்மா இழக்கிறது மாத்திரம் இல்லை, உங்க வாழ்க்கை ஜீவனை காப்பாற்றன்னு நினைக்க எதை காப்பாற்ற நினைக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையும் ஒரு ட்ராஜடியா மாறிடும், சோக கதையா மாறிடும். இதுல இருந்து பார்த்து படிங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, ஏ யெகோவா தேவன் எருசலேமில் நான் ஒரு கல்லை வைத்திருக்கிறேன், அந்த கல்லை மோதுகிறவர்கள் சுக்குநூறு ஆவாங்க. அந்த கல்லை மாத்திரம் அசைக்க முடியாது, அந்த கல்லை அசைக்க முடியாது. இந்த கல்லுகிட்ட மோதாதீங்க, இவருடைய இவருக்கு முகமுகமா வந்து இவரை காண்டி நிராகரிக்காதீங்க, அவரை பேச்சு அசட்டையா எடுக்காதீங்க. பயங்கர விளைவுகள் உங்க வாழ்க்கையில வரும். இந்த சோக கதைகளான மக்களை பார்த்து படிங்க. இவங்க முதலாவது இவங்களுடைய கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமே, இவங்களை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பார்ப்போம், இந்த தலைவர்களை யோசிச்சு பார்ப்போம். என்ன இவர்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன அதிசயம்? மக்களை விட வேதம் அதிகமா அறிஞ்சவங்க, ஐசாயா 53லாம் நம்ம படிச்சிருக்கோம், அதெல்லாம் நல்லா தெரியும். பழையற்பாடு அந்த சடங்கு ஆலய சடங்கு பலி எல்லாமே இயேசுவை காட்டுது, எல்லா சத்தியமும் அறிஞ்சு பழையற்பாடு அறிஞ்சு என்ன இவங்க என்ன குருடாயிட்டாங்க, எப்படி குருடாயிட்டாங்க? என்ன ஆக்ரோஷத்தோடு இவரை கொல்லணும்னு செய்யுது? அதிசயத்துல அதிசயம். 17 மத்தேயு 27 தமிழ்ல என்ன காரணம் சொல்லுது? பொறாமைனாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. அம்மாடா, என்ன ஒரு அதிசயம்! யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? வேதம் நமக்கு சொல்லுது, இயேசுவை கொலை செய்த பிரதான பாவ நோக்கம் பொறாமை. யாராவது பொறாமையை பத்தி ஒரு பிரசங்கம் கேட்டிருக்கிறீங்களா? நான் கேட்டதில்லை, நானும் பிரசங்கம் பண்ணதில்லை. இயேசுவை கொலை செய்த, இயேசுவை தீவிரமா கொலை செய்த தூண்டின பிரதான பாவம் பொறாமை. இதோ பொறாமையினுடைய அகோர கனிகளை பாருங்கள். நமக்கு இந்த பாடம் எடுத்துக்காட்டுது. இந்த தலைவர்கள் மூலமா பாருங்க, அந்தியம் கூட நியாயத்தை புரட்டுறவன் கூட தெரியுது இது பொறாமைனால வந்தது என்பது. பொறாமைனா என்னங்க? பொறாமைனா என்ன? மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நாம் நினைக்கிறது அவங்களுக்கு இருக்கும்போது நமக்குள்ள ஏற்படுகிற எரிச்சல் இல்லைங்களா, அதான் பொறாமை. எந்தி ஜல்லசின்னு ரெண்டு வார்த்தைகள் இங்கிலீஷ்ல இருக்கு. பொறாமைனா மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன் அவங்களுக்கு இருக்கக்கூடாது? அவ்வளோ தான், அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இருக்கக்கூடாது. என்ன நான் நினைக்கிறது அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அதனால எனக்கு வருகிற எரிச்சல் தான் பொறாமை. ஜெல்லசி வேற, ஜெல்லசி அதுக்கு மேல போய் அது அவங்களுக்கு இருக்கக்கூடாது, அது எனக்கு இருக்கணும். இது பொறாம அப்படி இல்லை, அவங்களுக்கு இருக்கக்கூடாது அவ்வளோதான், யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு இருக்கக்கூடாது, அதான் பொறாம. உள்ளுக்குள்ள ஒரு எரிச்சல். இந்த தலைவர்களுக்கு என்ன ஆச்சு? இயேசுடைய ஊழியத்தெல்லாம் பார்க்கும்போது, இயேசு மக்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணும்போது இந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்க? எப்போ பாரு, அந்த தலைவர்களை தான் கம்பேர் பண்ணாங்க. இவருடைய போதகம் அந்த பரிசேயர்கள் போல இல்லையே, அதிகாரத்தோடு இருக்கிறதே. இவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியலையே. யோவான் 11 அதிகாரத்திலாம் கூடி உலகமே அவர் பின்னாடி போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ரோமர் வந்து நம்மளுக்கு இவங்களுடைய பொறாமையில அதை செய்ய, இது உங்களுக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லாம, இது தேசத்துக்கே ஆபத்து. ஏன்னா ரோமர் வந்து நம்மளெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இவங்களை பின்பற்றினா, இயேசுவை பின்பற்றினா அதுக்கும் ரோமருக்கும் என்ன சம்பந்தம்? சும்மா அது ஒரு உங்க பொறாமையை மறைக்கிறதுக்கு ஒரு தேசத்துக்கு வந்துருச்சு ஆபத்து. இயேசு என்ன இவங்க சொல்றாங்கன்னா, நாங்கத்தான் உரிமை உள்ள அதிகாரம் உள்ள போதகர்கள். எங்கேயோ இருந்து வந்த சாதாரண ஒரு கார்பெண்டர் போய் எல்லா மக்களையும் கவர்ந்து போதகம் பண்ணிட்டு இருக்கும் போது நாங்க எதுக்கு இருக்கிறோம்? எங்களுடைய பதவி எதுக்கு இருக்கு? எங்க ஆலயம் எதுக்கு இருக்கு? அவருக்கு அது இருக்கக்கூடாது, அதான் பொறாம. அந்த பொறி எழும்பி கொதிச்சு 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 எரிமல மாதிரி உள்ள பொங்கி அவர் ரத்தத்தை கண்டு கொடூரமா அவரை சாவடிக்கிற வரைக்கும் அந்த பொறாம அவங்கள உடல. எது பிலாத்து என்னென்னவோ பண்ணி பார்க்கறான், வாரில் அடிச்சு ரத்த விளாடும், அது பொறாம விடமாட்டேந்து அவரை சாகிற வரைக்கும் பார்க்கணும், கொலை செய்யணும் அவர். இதோ பொறாமையினுடைய அகோர வெளிப்பாட காரணங்க, தேவ குமாரனை கொன்ன தூண்டின பிரதான பாவம் பொறாம. பொறாம வந்து அதனுடைய வேறு பெருமையினால வருகிறது. தேவன் பராமரிப்புல யார் யாருக்கு என்ன அமைப்பாரோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும்னு தேவனுடைய இறையாண்மையை நிராகரிக்கிற அகங்கார பெருமை ஏன் அவங்களுக்கு இருக்கணும்? எனக்கு ஏன் இல்லை அப்படின்ற அகங்காரத்துல வருது. தேவனுடைய இறையாண்மை ஏற்றுக்கொள்ளாதனால் நம்ம இருதயத்துல பொங்கி வருகிறது. இவங்களுக்கும் யோவான்ஸ்தானாக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன். யோவான்ஸ்தானாக்கு வந்து சொன்னாங்க, யோவான்ஸ்தானாவே நம்ம கூட்டத்துக்கு ஆளுங்களே வர்றது இல்லை, எல்லாரும் இயேசு பின்னாடி போறாங்க. உங்க கூட எல்லாரும் இருந்தாங்க, இப்ப எல்லாம் இயேசு பின்னாடி போறாங்க. அவர் என்ன சொன்னாரு? பரத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் எந்த மனுஷனுக்கும் எதுவும் கிடைக்காது. ஒரு மனுஷனுக்கு ஒண்ணு கிடைக்குதுன்னா அது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டதுனாலதான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்குது. ஆண்டவரா கொடுக்கறது, இல்லைன்னா கிடைக்காது. அதை பார்த்து நான் பொறாம படக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, அவர் பெருகணும், நான் சிறுகணும். எவ்வளவு வித்தியாசம் இந்த தலைவர்களோடு, எவ்வளவு நேர் விரோதம். இவங்களுடைய கொல்லாத அந்த பொறாம, தேவனுடைய வழிகளுக்கு விரோதமான பொறாம இயேசுவை கொல்ற வரைக்கும் விடல. சகோதர சகோதரிகளே, சின்ன பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கா பொறாம? ஜெல்லசி, என்வி, சின்ன குழந்தையிலேயே ஸ்டார்ட் ஆகுறது இல்லை, அவங்களுக்கு இருக்கே பேகு, அவங்களுக்கு இருக்கே புக்கு பாக்ஸ் எனக்கு இல்லையேன்னு ஆரம்பிக்கிற அந்த பொறாமை. சில பேருக்கு உங்கள் கேரக்டரே கண்ட்ரோல் பண்ணுறது உங்கள் பொறாமைன்னு உங்களால் உணர்றீங்களா? யோசிச்சு பாருங்களேன், உங்கள் உயிரதயத்தை ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் முழு வாழ்க்கையே கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுடைய பொறாமை தான். அந்த பொறாமை பாவம் உங்களை அழிக்கிற வரைக்கும் அந்த பொறாமை பல விதங்களில் வெளிப்படுங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சு ஒரு புது கார் வாங்குறாங்க, ஆடி கார் ரொம்ப செலவு பண்ணி வாங்கியிருக்கிறாங்க, ஒரு நல்ல வீடு வாங்குறாங்க. உங்களுக்கு உடனே வந்து வர்றது என்ன, அதெல்லாம் பார்க்குறீங்க. பார்த்தவுடனே ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களை ஆசீர்வதித்தீரே, அவங்களுடைய சந்தோஷத்தில் நானும் சந்தோஷப்படுகிறேன். அப்படியா வருது? இல்லையே, உள்ளுக்குள்ள பொறி எழும்புதே, எப்படி அவங்களுக்கு இருக்கலாம், எப்படி அவங்க கெட்ட கேடுக்கு இது வேணுமா அவங்களுக்கு, எப்படி வரலாம்? உள்ளுக்குள்ள எரிச்சல், இந்த தலைவர்கள் மாதிரி எரிச்சல் ஆரம்பிச்சு அவங்களை குற்றப்படுத்த கூட ஆரம்பிப்போம் இல்லைங்களா? ஏதோ தப்பு பண்றது, ஏதோ ஃப்ராட் பண்ணித்தான் இவங்களுக்கு சம்பாதிக்கிறாங்க, அதனால தான் இப்படி எல்லாம் அவங்களுக்கு வசதியா இருக்க முடியுது, ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொறாம என்னென்ன செய்ய வைக்கிது பாருங்களேன். அந்த பொறாம உங்களை நிரப்பும் போது உங்க வாழ்க்கையில அதிருப்தியில நிரப்பிடும் பாருங்களேன். இந்த பொறாமையை இன்னும் சில பேர் மாயமாலமா பக்தி வேஷத்திலையும் கவர் பண்ண பார்க்கலாம். யூதாஸ் மாதிரி என்ன வேஸ்ட், இதை வந்து காணிக்கை கடவுள் கொடுத்துருக்க கூடாதா, ஏழைகளுக்கு உதவி செய்ய கொடுத்துருக்க கூடாதா? எல்லாருக்கும் பொறாமை, எல்லாருடைய இருதயங்கள் பொறாமை. இந்த பொறாமை ரொம்ப தந்திரமானதுங்க. இது வரைக்கும் பாஸ்டரா நான் ஒருத்தரையும் நான் ரொம்ப பொறாமை பிடிச்சவன் அறிக்கையிட்டதை ஒருத்தரையும் கேட்டதில்லை. நீங்க யாராவது கேட்டிருக்கீங்களா? சில பேர் எனக்கு ரொம்ப கோவம் வரங்கன்னு பாவம்னு பார்த்துருக்குறாங்க, எனக்கு ரொம்ப இச்சங்கன்னு அறிக்கைட்டுருக்குறாங்க. பொறாமன்றதை யாருமே பாவமாக பார்க்கறதில்ல, தெரியுதா? அது பாவமாக பார்க்க, ஏசு கிறிஸ்துவை கொன்னது பொறாமை. அதனோட அகோரம் பார்த்து இதுலேருந்து படிங்க, இதுலேருந்து படிங்க. பெருமையினால வந்த பொறாம, அதோட இயற்கையை பாருங்க. இது கம்ப்ளீட்டா நம்ம வாழ்க்கையை, வேதம் முழுவதமாக பல எச்சரிக்கை இருக்குங்க பொறாமையை பத்தி. அதை பத்தி ஒரு பிரசங்கமே எடுக்கலாம். நம்ம வாழ்க்கையே டார்ச்சரா மாத்திரும் இந்த பாவம். வேதம் சொல்லுது நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் இது அழிச்சிரும்னு. சரீரத்தை அழிக்கும் பாருங்க, நம்ம ஹெல்த்தும் பாதிச்சிடும் பொறாமை. பொறாமை என்ற எரிச்சல் நமக்குள்ள வந்துச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற எல்லா பாசிட்டிவ் சந்தோஷ ஃபீலிங்கை எடுத்து நமக்கு இருக்கிற காரியங்கள்ல சந்தோஷமா இருக்காதபடி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் நம்ம கிட்ட இருந்து எடுத்துரும். கடவுள் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுல திருப்தியும் சந்தோஷமோத்தி எடுத்துட்டு அதிருப்தியை நம்ம வாழ்க்கையில நிரப்பி வரோ நெகட்டிவ் நிம்மதி இல்லாத எரிச்சல் தூங்க கூட விடாது. நீதிமொழிகள் ஞானி சாலமன் சொல்றாரு 14:20-30 சொஸ்தமான இருதயம் உள்ளத்துக்கு ஜீவன். சொஸ்தமா நல்லா இருந்துச்சுன்னா நல்ல ஜீவன். பொறாமையோ எலும்புருக்கி, தமிழ்ல வார்த்தை எலும்புருக்கின, நம்ம உடம்புலயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது என்ன, அங்கங்கள்ல எலும்பு, அந்த எலும்பையே உருக்கிடுமா, அந்த நெருப்பு உங்க எலும்பையே வீக்காக்கிடுமா. எவ்வளோ அந்த ஃபோர்ஸ், அந்த பவர்ஃபுல் பொறாமைன் எரிச்சல் பாருங்களேன், உங்க எலும்பையே உருக்கிடுமா. நூற்றுக்கணக்கான வகையில உங்க வாழ்க்கை அழிக்கும், உங்க எனர்ஜி எல்லாம் உறிஞ்சிடும், நிம்மதி இல்லாம ஒரு நெகட்டிவ் ஃபீலிங். எப்பப்பார் எது இருந்தாலும் சரி மற்றவங்க கிட்ட கம்பேர் பண்ணி என்கிட்ட ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை. எப்படி வாழ்க்கையில் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க? உறவுகள் சரியா இருக்க முடியாது பொறாமை இருக்கிறவங்களுக்கு. ஏன் அன்பு செய்யாதுன்னு சொல்லுகிற முதல் குணம் என்ன? அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இருக்கிறவங்க அன்பே செய்ய முடியாது, அன்பே செய்ய முடியாது. யாக்கோபு 3:16 சொல்றாரு, வைராக்கியமும் பொறாமையும் எங்க உண்டோ அங்கே சகல கலகமும் துர்செயல்களும் உண்டு. எங்க பொறாம இருந்துச்சுன்னா அங்க கோபம், ஆத்திரம், பொறாம, கொலாசை, அவங்களுக்கு கெடுதல் நடக்கணும், அவங்க ஏதாவது போகணும், அப்படி அழியணும்னு எல்லா துராசைகளும் இருக்கும். பொறாம எல்லாத்தையும் வரவேற்கும், வரவேற்கும், உங்க வாழ்க்கைய கெடுத்துரும் பாருங்களேன். அந்த பொறாமையினுடைய அகோரத்தை பார்த்து இதுலதான் பார்க்க முடியும். சத்திய அறிவு அடைய முடியாத, ரட்சிக்கப்படாதபடிக்கு அநேக பேருக்கு செய்யறது பொறாமை. இந்த தலைவர்களை யோசிச்சு பாருங்க, ஆச்சரியம். எல்லாரை விட இயேசுவை அறிய வேண்டியவங்க, வேதத்தின் சத்தியம் அறிஞ்சவங்க இவங்க தானே. ஆலயத்தின் சடங்குகள் எல்லாமே இயேசுவை காட்டுதே, பலேற்பாடு இயேசுவை காட்டுதே, இவருடைய அற்புதங்கள் எதுவுமே அவங்களுக்கு வேலை செய்யாம அவங்களை குருடாக்குன பாவம் என்ன? பொறாமங்க, பொறாம. இயேசுவை கொலை செய்யும் படிக்க அவங்களை உங்களை என்னென்ன செய்யும் பொறாம, நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? உங்களை என்னென்ன கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கு, எவ்வளவு நிம்மதி இல்லாம உங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா? பொறாம, அது பாவம்னு கூட அறியாம அதனோடு வாழ்றீங்களே, என்ன செய்யறது? எத்தனை சபைகளை அழிக்கிறது பொறாம. ஏன் சர்ச்சாக ஒரு சரீரமா நம்ம அங்கமா செயல்படவே முடியாது. அவங்களுக்கு அந்த அறம் ஆண்டவர் கொடுத்துருக்கா? இல்ல, நான் தலையா தான் இருக்கணும். ஏன் அவங்களுக்கு அந்த வரம்? நான் தான் பெரிய வரம், எனக்கு தான் இருக்கணும். சபையை அழித்து தேவனுடைய மக்களை ஒன்றை இணைக்க விடாம அவர்களுக்குள்ள பிரிவினையோ முரண்பாடும் கசப்பும் விதைத்து அவங்கள இணைத்து தேவனுடைய ராஜ்யம் வளராம சபைகளை பிரிச்சு வச்சிருக்கிறதே இந்த பொறாமத்தான். யோசிச்சு பாருங்க, டாக்ஸிக்கா நம்ம பேசுறது, பேச்சில எல்லாம் விஷம் இருக்கிறது நமக்கு. நல்லாவே பேச்சுங்க வாயில வராதுக்கு உள்ளுக்குள்ள பொறாம தான் காரணம். பொறாம ஆவிக்குரிய விதத்திலேயே உங்களுக்கு அழித்து பரிசுத்தாவிக்கு விரோதமாக அவங்களை பாவம் செய்ய வைத்து தேவனுடைய ராஜ்யம் வளராது தடையாக செய்கிறது பொறாம. இந்த பொறாமை என்னென்ன செஞ்சிருக்கு வேத வரலாற்றில்? அவ்வளோ பெரிய தேவ தூதனா பரலோகத்தில் இருந்த லூசிஃபரை பிசாசா மாத்தினது, கீழே தள்ளினது பொறாம். இந்த உலகத்திலேயே பிறந்த சகோதர அன்புக்கு ரெண்டு பேர் தான் இருந்தாங்க உலகத்தில். ஒருத்தன் இன்னொருத்தனை சாவடிக்கும்படி காயின் ஆபேலை சாவடிக்கிறது பொறாம். யாக்கோபு பிள்ளைகள் 12-11 பேர் யோசேப்ப தம்பின்னு கூட பார்க்காம வித்து போட்டாங்க பொறாமையில். சவுல் எவ்வளோ நன்மை செய்த குற்றமில்லாத தாவீத விரட்டு விரட்டு பேய் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான் பொறாமையில. என்ன பொறாம பாருங்க, பொறாமை எவ்வளோ பயங்கரம். ஐயோ பாஸ்டர் எனக்கு இது இருக்குங்களே, மற்றவங்களுக்கு ஏதாவது நல்லது இருந்தா, என்னை விட ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா, என்னை விட அழகா இருந்தா, என்னை விட ஒரு நல்ல வீடு இருந்தா, கார் இருந்தா, எனக்கு எரிமலையா வருதுங்க பாஸ்டர் உள்ள, நான் என்ன பண்ணுவது? உங்களுக்கு எச்சரிக்கணும், நான் இந்த வித்துக தண்ணி ஊத்தி ஊத்தி வளர்த்தீங்கன்னா மிருகமா நீங்க மாத்திரோ, உங்களை சவுல் மாதிரி பேய் பிடிச்சவங்களா நீங்க மாறிடுவீங்க. பொருளாசையில, வெறியில, உலக ஆம்பிஷன்ல உங்களே நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியாது. இந்த பொறாம வச்சுப்பாங்க, பொருளாசை நிரப்பிடும், உங்க வாழ்க்கையை அழிக்கிற வரைக்கும் இது விடாது. மிருகமாக துணிகரமான பாவங்கள் கொலை செய்யறதுக்கும் உங்களை விடாது. ஏன் நான் அப்படி போக மாட்டேங்க, கேட்டு பாருங்க, ஜெயில இருக்கிறவங்க கொலை ஏன் செஞ்சாங்க? ஐயோ இந்த எரிச்சல் என்ன, இந்த எரிச்சல் எவ்வளவு எரிஞ்சாலும் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த எரிச்சல் அடங்கணும், கொலை செஞ்சுட்டே போயிட்டேன். எரிச்சல் அப்படி செஞ்சிடும், வளர்த்தீங்கன்னா இந்த மிருகத்தை உங்களை விடாதுங்க. பொறாம இங்க பாருங்க தலைவர்கள் எப்படி நிக்கிறாங்க, சத்தியெல்லாம் அறிஞ்ச தலைவர்கள். இந்த பொறாமையினுடைய அகோர விளைவுகளை பாருங்க. நான் என்ன செய்வது, என்ன செய்வது? இப்படி இருந்தா நான் என்ன சொல்ல முடியும்? இந்த சுகப்படுத்த முடியாத வியாதி சுகமாக கூடிய ஒரே ஹாஸ்பிட்டல் எது தெரியுமா? கல்வாரி மலைத்தான். ஏன்னா இந்த பொறாம பெருமையினாலையும் சுயநலத்தினாலையும் வருகிற பொறாம, எப்ப சுயநலமற்று நமக்காக தியாக பலியானாருன்றது அவரை பார்த்து உருகிற இருதயம்தான். அப்படி நீங்க என்னைக்கு உருகுறீங்களோ அப்பதான் இந்த வியாதி உங்களுக்கு சரியாகும், இல்லைன்னா சரியாகாது. உங்களை அழிக்கிற வரைக்கும் இது விடாது. பாருங்களேன், அவர்கிட்ட வாங்க, அந்த பொறாமையை அவர்கிட்ட கொண்டு வரங்க. பிரச்சனை என்ன, இதை யாருமே பாவோன்னு நினைக்கிறது இல்லை, இல்லைங்களா? அங்கீகரிக்கிறது இல்லை, பாவோன்னு நினைக்கிறது இல்லை, இல்லை என்னுடைய ஒரு கேரக்டரா மாறி போச்சு நிறைய பேருக்கு. அதனோட அகோரத்தை இதுல பார்த்து படிச்சு, ஐயோ இந்த பொறாம வளரக்கூடாதே, இது என் இதயத்தில் இருக்கேன்னு நீங்கள் உணர்ந்து, ஆதாமுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் இது இருக்கும், அதுதான் காயினுக்கே வந்துச்சு, உங்களுக்கும் இருக்கு. இது இருக்கு, இது என்னை அழிச்சிரும், இந்த பெருமை பிடிச்ச இருதயம் தேவனுடைய வழிகளுக்கெல்லாம் இறையாண்மைக்கு விரோதமா, ஏன் அவங்களுக்கு எனக்கு இருக்கணும்னு அங்கார பிடிச்ச ரிபல்லியஸ் ஹார்ட். அது எப்படி தெரியுமா செகாகும்? இயேசு கிட்ட வரும்போது தான், அவர் கிருபை இருதயத்துல வரும்போது அவர் என்ன பண்றாரு, நம்முடைய இருதயத்துக்கு மறுஜென்மம் கொடுக்கிறார், புது இருதயத்தை அவனுக்கு கொடுக்கிறார், அன்பின் இருதயத்தை. பொறாம இல்லாத இருதயம் கொடுக்கிற சமாதானம் எவ்வளவு பெருசு தெரியுமா? இயேசு தான் அதை கொடுக்க முடியும். அவர் உங்களுக்கு புது இருதயத்தை கொடுக்கும் போது ஒரு அன்பின் இருதயம், மற்றவங்க சந்தோஷத்துல சந்தோஷப்படுவோம். கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்றத பார்த்து சந்தோஷமா பாசிட்டிவா வாழ்ற வாழ்க்கை எப்போ வரும்? இயேசு உங்களுக்கு புது இருதயம் கொடுக்கும். உங்க பொறாம பிடிச்ச இருதயம் தான் நிம்மதி இல்லாம எப்ப பார் மூடி, ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் இப்படி நான் இருக்கிறேன், ஜெல்லஸ் Envy heart. எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே. அதுல இருந்து விடுபடணும்னா உங்களை தாழ்த்தி உங்க பாவத்தை அங்கீகரித்து கல்வாரிக்கு வாங்க. அவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் புது இருதயம், புது இருதயம். இந்த தலைவர்கள் கிட்ட இருந்து பொறாமையினுடைய அகோர வெளிப்பாடை பார்த்து படிங்க. இன்னொன்று பார்த்து படிக்கணும், ஏரோதை பார்த்து படிங்க. இல்லை நான் இப்படியே தான் தொடர்ந்து போவேன்னா, இப்படியே தான் போனீங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு பார்த்து படிங்க. ஏரோதை என்ன ஆயிட்டான் பாருங்களேன். ஏன்னா மனசாட்சி இன்னைக்கு சொல்லுது இயேசு கிட்ட வான்னு. நாளைக்கு நீங்க ஒரு ஏரோது தான் இது கேட்கலன்னா, மனசாட்சி போய் கேட்டு கேட்டு இயேசு வார்த்தையே யோவான்ஸ்தான வார்த்தையை கேட்டார் திருந்தல. பாவத்தை விட வேசித்தனத்தை விட இஷ்டம் இல்லை, பொறாமையை விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால கேட்டு 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 போய் ஒரு நிலை இல்லை மனசாட்சி கடினப்பட்டு போச்சுன்னா என்ன செய்றீங்கன்னே கூறுகெட்டு போகும், என்ன செய்றீங்கன்னே தெரியாது, பயமே போயிடும். நரக சில பேருக்கு போயிருது இல்லைங்களா, உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு போயிருது இல்லையா? ஏன் பயம் இல்லையா உனக்கு? சீரியஸான ஒரு எண்ணமே வராதா? நரகம்னா பயம் இல்லை, ஹெவன்னா பயம் இல்லை, எல்லாம் காமெடி, எல்லாம் ஜோக். இயேசுவை வச்சா ஜோக் பண்றது, அவருக்கு ஒரு அங்கேயே போட்டு ராஜா, எல்லாம் ஜோக் காமெடி தான். எல்லாம் இப்போ சபையும் காமெடி, பாஸ்டரும் காமெடி, சர்ச்சுக்கு வர்றது ஏதாவது ஜோக் கேட்கணும். எல்லாம் சர்ச்சுங்கெல்லாம் ஜோக்கா மாறி போச்சு பாருங்களேன், பாஸ்டர்ஸ் எல்லாம் காமெடியன், எல்லாமே ஒரு சீரியஸ் தாட்டே இல்லை சர்ச்சுங்கள. எல்லாம் அற்புதம் பார்க்கணும், எல்லாம் ஏறாவதுங்க ஆயிட்டாங்க பாருங்களேன், எல்லாரும் எல்லா அற்புதங்கள் பார்க்கணும். அது அற்புதம், இது அற்புதம் பார்க்கறதுக்கு. ஏன்னா கடவுளே இல்லை, வார்த்தையே இல்லை, ஏதாவது ஒன்று செய்வாரா, அற்புதம் பார்ப்பாரா? ஏறாவது மாதிரி ஆயிராதிங்க, கடினப்பட்டு போய் மாறிடாதீங்க. இன்னொரு கடைசியாக இதில் பார்க்குற பயன்பாடு, வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு பெரிய வரம் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைங்களா, ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம சுதந்திரமாக பேசுறதுக்கும் நம்ம இருதயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கும் ஒரு பெரிய கிஃப்ட். பாவம் வராத வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லது தான். நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கிறது கட்டுப்படுத்துறது ஃப்ரெண்ட்ஷிப்புங்க இல்லைங்களா. வேற யாரும் நம்ம வாழ்க்கையை அப்படி கட்டுறது இல்லை. ஆனால் கேவலமான மோசமான நிலைமையில ஃப்ரெண்ட்ஷிப்பு கட்டினா அது நரகத்துக்கு இழுத்துட்டு போற பிசாசுகளாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கே மாறிடுவான். இங்க பாருங்களேன், எதனால ஏரோதம் பிலாத்தம் ஃப்ரெண்டு? இயேசுன் மேல இருக்கிற வெறுப்பு, இயேசுவை பிடிக்காததுனால, இயேசுவை கேவலப்படுத்துறதுல, இயேசுடைய நியாயத்தை புரட்டுறதுல ஃப்ரெண்ட்ஷிப். எத்தனையோ விஷயத்துல பகை, ஆனா இதுல ஒண்டி ஃப்ரெண்டு. எப்போ நீங்களும் எத்தனையோ விஷயங்கள் அவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது, ஆனா அவங்களுக்கும் இயேசுடைய வார்த்தைக்கும் இயேசுடைய இயேசு கிளைம்ஸ்க்கு அவங்க நடக்கிறவங்க இல்லை, இயேசுடைய வார்த்தைக்கு விரோதமா நடக்கிறவங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் அப்படி இருந்தா ரெண்டு ஒரே பேர்ட்ஸ் ஆஃப் தி சேம் ஃபெதர் அப்படின்வாங்க, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவீங்க. ஏன்? நீயும் இயேசுக்கு விரோதி, நானும் இயேசுக்கு விரோதி, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரட்சிக்கப்படாதபடிக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸையே நம்மளுக்கு எடுத்துருவாங்க. நான் சொல்றேன், எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆண்டவருக்குள்ள நான் வந்த பிறகு ஒருவேளை அவங்கள தொடர்ந்து ஃப்ரெண்டா இருந்திருந்தா நான் ஆண்டவருக்குள்ள வளர்ந்தே இருக்க மாட்டேன், அழிஞ்சு கூட போயிருப்பேன். இயேசு கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஆபத்து இல்லைங்களா. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து நம்ம எதன் அடிப்படையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு? நியாயத்தின் மேல ஒழுங்காக நம்மளை கட்டுவாங்க, நம்மளை பில்ட் பண்ணுவாங்களா, இல்லை நம்மளை மாதிரி மோசமானவங்க கெட்டவங்க இயேசுக்கு விரோதமாக போற ஃப்ரெண்ட்ஷிப்பு நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு வரதா, கடவுள்கிட்ட இருந்து தூரம் கொண்டு போதா? அதை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை, ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இருக்கிற பவர் வேறு எதுக்கும் இல்லை, உங்களை நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். பிலாத்தம் ஏரோதம், ஒருவேளை ஏரோது புரிய வைக்கும்படிக்கு பிலாத்துக்கு செஞ்சிருந்தா, இவங்க ரெண்டு பேரும் நரகத்துக்கு போறது கூட்டணி ஆயிட்டாங்களே, எப்படி ஆயிட்டாங்க பாருங்களேன். பார்த்து இதுல இருந்து நம்ம படிக்கணுங்க, என்ன பயங்கரம். நம்ம எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரெஷியஸ் திங்கு தான், ஆனா இயேசுவை நிராகரிக்கிறது, இயேசுக்கு விரோதமா இருக்கிறதுல ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோம்னா என்ன ஆகும் பாருங்க. ஒவ்வொரு ஜெனரேஷன்ல இதான நம்ம பார்க்கணும், சபைகள்லயும் சுவிசேஷத்துக்கு விரோதமா எல்லாம் எதுலயோ நான் பார்த்துருக்கிறேன் வரலாற்றுல. கேத்தலிக்கு இவங்க லிபரல்ஸ் இவங்கெல்லாம் எப்ப பாரு அடிச்சுக்குவாங்க, ஆனா சுவிசேஷம்னு வரும்போது எல்லாம் ஒன்னு சேர்ந்துருவாங்க. பரிசேயர்கள் சதுசேயர்கள் எப்ப பாரு அடிச்சுக்குவாங்க, இயேசுன்னு வரும்போது எல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டாங்க பாருங்களா. சத்தியம்னு வரும்போது எவ்வளோ பகை இருந்தாலும் எல்லாம் தூக்கி போட்டு ஒன்று வந்துடுவாங்க. அதே தான் நீங்களும் இங்கே இருக்கிறவங்க, நீங்கள் பார்த்து யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில், வாலிபர்கள் ஸ்கூலில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சு பாருங்க, எதன் அடிப்படையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது? எல்லாம் டர்ட்டியாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது, அசிங்கமான காரியங்களை பேசுறது, அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல காரியங்களை பேசுறதுல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸு தான் உங்களை நரகத்துக்கு இழுத்துட்டு போவாங்க. இதில் பார்த்து படிங்க, சாபத்திலையும் அசுத்தி கடை அப்பா அம்மாவை எதிர்க்கிறதுல ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவன் மோசமானவன், அப்பா அம்மாவை ரொம்ப அடிக்கிற மாதிரி பேசுவான், அவன் கூட தான் நான் ஃப்ரெண்டு. ஃபஸ்ட்டு பாருங்க, உங்கள் கிறிஸ்தவ படிப்பு எவ்வளோ சண்டே ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறோம், சர்ச்சில் கற்றுக் கொடுக்குறோம், அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த துன்மார்கனுடைய ஆலோசனை பாவிகளுடைய வழியில் நின்று பரியாசக்காரர்களோடு உட்காரும் போது கடவுள் எத்துடைய உரிமைகள்லாம் தூக்கி போட்டு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாத்தம் ஏறோதம் ஆகிற மாதிரி போனீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நரகத்துக்கு கூட்டு போவாங்க. இந்த பாடத்தை படிங்க, உலகத்தோடு ஃப்ரெண்டாக பார்க்காதீங்க. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, யோசிச்சு பாருங்களேன். சின்ன பசங்க பெரியவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எதன் அடிப்படையில் இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். இயேசுவை கனம் பண்ணணும், இயேசுடைய வார்த்தையை கேட்கணும், அதன் அடிப்படையில் இருக்கா இல்லைன்னா இயேசுடைய ரத்த கரையை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் எப்படி அழிஞ்சாங்க பாருங்களேன். நானும் சொல்லுவேன் அடிக்கடி, எனக்கு இருந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இயேசு உனக்கு வேணுமா நான் வேணுமான்னு ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டான். இயேசு வேணுமா நான் வேணுமா? ஏன்னா நீ என்ன இயேசு படி போகும்போதெல்லாம் எனக்கு சரியா வரல, என் கூடலாம் அசிங்கமா பேச மாட்டேன்ற, அசிங்கமா பிச்சருக்கு வர மாட்டேன்ற, நீ என்ன என்ன ரொம்ப பண்றிய, இயேசு வேணுமா நான் வேணுமா? எனக்கு இயேசு தான்ப்பா வேணும்னா ஒருத்தரும் வரல. எங்க அப்பா திட்டுவாரு, எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்னா வீட்டு காலையில லீவானா போதும், காலையில எந்திரிக்க ஒரு எம்எல்ஏ வீட்டுல வெளியில் நிப்பாங்களே ஒரு 20 பேர் அந்த மாதிரி வந்து நிப்பாங்க எங்க வீட்டுல, திட்டுவாரு எங்க அப்பா. இப்படி பெரிய ஊரு வந்திருக்காங்க பாரு ஊரை கெடுக்கிறதுக்குன்னு கூட்டு போய் ஒரே ஜாலி தான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அழிச்சிருவாங்க. ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்க வாழ்க்கையை கட்டக்கூடிய ஃப்ரெண்டு இயேசு தான். அவர்கிட்ட ஃப்ரெண்டா இருந்து அவர்கிட்ட இருந்து உங்களை பிரிக்கிற எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க இடம் கொடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா உங்களை நரகத்துக்கு கொண்டு போவாங்க. இதுல இருந்து நம்ம படிச்சுக்குவோம்.